மத்தேயு 16 அதிகாரம் வசனம் 24 முதல் 28 வரை. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
மத்தேயு 16:24-28 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்பவும் ஒரு காரியம் நம்மளை வளராதபடிக்கு தடை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது நம்ம வாழ்க்கையில், ஆனால் அது நம்மளை விட்டு போவே மாட்டேங்குது. அது தொடர்ந்து நமக்கு தடை பண்ணிக்கிட்டே இருக்கு. பெரிய பாரமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைக்கும் காலையில் நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறவங்க அந்த பாரத்தோடு ஆராதனைக்கு வந்திருக்கலாம். இது ஒரு காரியம் காண்டி எங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். ஏன் இது இவ்வளோ பாரமாக இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கலாம். நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா, ஏன் ஆண்டவர் நீங்கள் எவ்வளோ ஜபம் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்காக கேட்டிருக்கீங்க, ஏன் அதை ஆண்டவர் எடுக்காமல் வச்சுருக்கிறாரு? ஏன் அந்த பாரம் இன்னும் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் நம்புகிறேன் ஆண்டவர் அந்த காரியத்தை உண்மையான சீஷத்துவம் என்ன என்பதை படிப்பதற்கு ஒரு சாதனமாக பராமரிப்பில் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் அதை பயன்படுத்துகிறார். உண்மையான சீஷத்துவம் கடமைகள், உண்மையான சீஷத்துவம் நம்ம போன வாரம் படிச்சுட்டு பார்த்து தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கிட்ட அவரை பின்பற்ற அந்த அப்படி பண்ணாதான் அவர் மாதிரி நம்ம ஆக முடியும். அதை செய்வது தான் தேவனுடைய நோக்கம். பராமரிப்புலையும் சரி, தேவனுடைய வசனத்திலையும் மீட்புலையும் சரி, இயேசு மாதிரி நம்மளை ஆக்கணும். இந்த பராமரிப்பில் ஏன் ஒரு காரியம் நம்மளை விடாமல் எவ்வளோ கேட்டாலும் நமக்கு வேதனையாக தொந்தரவாக பாரமாக வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நம்ம சீஷத்துவத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு சாதனமாக பராமரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற இது வந்து ஒரு ஒரு பிரயாணம், திரும்பி வர முடியாத, திரும்பி பார்க்க முடியாத ஒரு பிரயாணம். அந்த பிரயாணம் நம்ம எடுக்கும்போது, எந்த பிரயாணம் எடுக்கும் போதும், நிரந்தர பிரயாணம் எடுக்கும் போதும் பிரியாவிடை பெயர்கள் சொல்லிட்டு போவோம். இதில் நம்ம பிரியாவிடை யாருக்கு சொல்லணும்? சுயத்துக்கு, தன்னைத்தானே வெறுத்து. அடுத்ததாக இந்த பிரயாணத்தில் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம லக்கேஜை எடுத்துக்கணும். நம்ம லக்கேஜ் என்ன? சிலுவை. சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி போய்கிட்டே இருக்கணும், அவரை பின்பற்றி போகணும். தன்னைத்தானே வெறுத்து தான் பேரம் பேச முடியாத சீஷத்துவ நிபந்தனைகள் இல்லையா, நான் நெகோஷியபிள் டேர்ம்ஸ் ஆஃப் டிசைப்பிள்ஷிப். பேரம் பேச முடியாத அடிப்படை தன்னைத்தானே வெறுத்து என்னும்போது நமக்கு சுயத்தை மயமாக கொண்ட, சுய நீதி, சுய திருப்தியை நாடுகிற அந்த சுய வாழ்க்கையை நாம் வெறுத்து அவரை பின்பற்றணும். சுயத்தின் உரிமைகள், சுயத்தின் ஆசைகள், சுயம் பெருமை வருது சுயத்துக்கு, சுயத்துக்கு பொறாம வருது, சுயத்துக்கு பல வகையில் அது தலை தூக்க பார்க்குது. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக, அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக பல காரியங்கள் நம்ம சுயத்தை செய்யும்படிக்கு நம்மளை தூண்டுது. நாம் அதை வெறுக்கணும், மறுக்கணும், அதை கொல்லணும். எப்படி அதை கொல்லணும்? அதுக்காக தான் அடுத்ததாக சிலுவையை எடுத்துக்கொண்டு. சிலுவைன்றது வந்து ஒருத்தனை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாகடிக்கக்கூடிய கருவியை அவன் சுமந்து போகணும். நம்மளை நாமளே சாகடிக்கக்கூடிய, நம்ம சுயத்தை சாகடிக்கக்கூடிய கருவியை நாம் சுமந்து கொண்டு நாம் இயேசுவை பின்பற்றுவதனால் வருகிற அவமானம், இயேசுவை பின்பற்றுகிறதனால் வருகிற இழப்பு, அந்த சுயம் விடமாட்டேங்குது, சுயம் தடை பண்ணுது, சுயம் தடையா நிற்குது. ஆனால் அந்த சுயத்தை சிலுவையில் அறைந்து தொடர்ந்து அவர் நாள் பின்பற்றுகிற நாள் வருகிற அவமானம், வேதனை, துன்பங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவரை தொடர்ந்து பின்பற்றுவது, அதுக்காகத்தான் அவர் அழைக்கிறார். இதெல்லாம் நான் நெகோஷியபிள், பயரம் பேச முடியாத நிபந்தனைகள். இதை லூக்கா என்ன சொல்றாரு, இதை ஒரு வாரம் கேட்டுட்டு நீங்க அடுத்த வாரம் மற்ற சாமனுக்கு போயிடுங்க சொல்றாரு லூக்கா. நமக்கு கை வந்த ஒரு கலை, நம்ம 15 வருஷம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களுக்கு நல்லா வரக்கூடிய ஒரு கலை என்ன தெரியுமா, ஒரு வாரம் ஒரு சாமனை படிச்சுட்டோம்னா ஒரு 2-3 நாள் அது தங்கி இருக்கலாம் ஒருவேளை அதிசயமா, ஆனா 4வது நாள் 5வது நாள் காற்றோடு போய்விட்டது. அப்படி இது போகக்கூடாது. அதனாலதான் லூக்கா அதை என்ன சொல்றாரு, அனுதினமும் இதை செய்யணும். அப்படின்னா என்ன, இதை பிராக்டிஸ் பண்ணணும், இது பிராக்டிஸ் ஆ இருக்கணும். ஒவ்வொரு நாள் காலையில எந்திரிச்ச உடனே, இன்னைக்கு ஆண்டவரே நான் காலையில எந்திரிச்ச உடனே என் சுயம் உடனே ஓடி போய் மொபைலை பார்க்க சொல்லுது, வாட்ஸ்அப் மெசேஜை பார்க்க சொல்லுது, அதை நோண்டு சொல்லுது, அதை நான் மறுத்து உன் வார்த்தையின்படி நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே உடனே காலையில் எந்திரிச்ச உடனே சொம்பேரியா காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 1/2 hour உட்காருவாங்க தெரியுங்களா சோஃபால, சொம்பேரியா ஒன்றும் செய்யாம சுயம் அப்படியே நிம்மதியா அப்படி உட்கார சொல்லுது. நான் அதுக்கு அதை நான் மறுத்து காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரம் வார்த்தையை நான் படிப்பேன். ஆண்டவரே இந்த நாளை நான் ஆரம்பிக்க போறேன், என் குடும்பத்தில், என் வேலையில, என் சமுதாயத்தில் சுயத்தை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு உன்னை பின்பற்ற என கற்றுக்கொடுமா ஆண்டவரேன்னு. நம்ம போறோம் உலகத்துல போகும்போது யாருக்கோ ஒருத்தருக்கு இயேசுவை பத்தி சொல்லலாமா அப்படின்னு வருது, அது ஏதோ பேசுறோம். சுயம் என்ன சொல்லுது, அவங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்கண்ண, ஏதாவது நினைச்சுக்க இப்பெல்லாம் வானா விடு வேற டைம்ல சொல், அதை வெறுத்து நான் இயேசுவை பத்தி அவங்களுக்கு சொல்லுவேன். புரியுதுங்களா, இட்ஸ் பிராக்டிஸ், இட்ஸ் டெய்லி லைஃப். அனுதினமும் ஒவ்வொரு மனுஷனும் காலையில் ஆஃபீஸுக்கு போகும்போது எல்லாம் சரி இருக்கா, துணி இருக்கா, தலைமுடியெல்லாம் வாரி இருக்கான்னு எப்படி பார்த்துக்கிறியோ அதே மாதிரி இன்னைக்கு நான் என்னை வெறுக்கிறேன்னா, காலையில் 2 வாட்டி வெறுத்துருக்குறேன்னா, ஜபத்தில் வேத வசனத்தில் சிலுவை தூக்கிக்கிட்டேன்னா, சிலுவையெல்லாம் ரெடியாக இருக்குதா எடுத்துக்கிட்டு கிளம்பணும். தட் இஸ் ஹவ் இட் இஸ் டெய்லி லைஃப். ஒவ்வொரு நாளும் சுயத்தை, ஆனால் அது ஈஸி இல்லை, சுயத்தை கொல்லணும். அது வந்து சில நேரங்களில் நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படியே கவலை, அஸ்திரம் நமக்கு வருது, கோபம் வருது, என்ன என்ன மதிக்காமல் பண்ணுறாங்களேன்னு, ஏதாவது திட்டலான்னு, ஏதாவது கத்தலான்னு வருது, ஏதாவது செய்யலான்னு நமக்கு வருது. ஆனால் அதை உள்ளுக்குள்ளேயே அடக்கி கொல்லும்படிக்கு செய்யணும், அது இடம் கொடுக்கக்கூடாது. அது செய்யும் போது நமக்கு உள்ள குழுகுழுனா இருக்கும், அது செஞ்சு பாருங்க, உள்ளுக்குள்ள சிலுவையில் அறையிற மாதிரி இருக்கும் நமக்கு வலி. ரொம்பவே சுயத்தின் எக்ஸ்பிரஷன், சுயத்தின் இனம் அதனோட உந்துதல், அது சுயம் எப்படி வெளியே காட்டணும்ன்றதோ அதை அடக்கும் போது நமக்கு வேதனையாக தான் இருக்கும். ஆனால் அதை அடக்கி அடக்கியாக தான் சிலுவையில் அறையிறது இல்லைங்களா, சுயத்துக்கு சாவுது, டயிங் வித் ஜீசஸ், சுயத்துக்கு சாவுது. பவுல் அதை தான் சொல்கிறார், நான் சிலுவையில் அறையப்பட்டேன் கிறிஸ்துவோடு, இனி வாழ்வது நான் அல்ல எனக்குள் கிறிஸ்து வாழுகிறார், இனிவேல் நான் வாழ்கிற வாழ்க்கை இந்த மாம்சத்தில் தேவகுமாரன் மேல் வைத்த விசுவாசத்தினால் வாழ்கிறேன். இப்படித்தான், இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் சுயத்தை வெறுத்து சுய சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்து போகும்போது தெய்வீகமான இயேசுடைய உயிர் தெளிந்த உயிர் நம் மூலமாக உலகத்துக்கு தென்படுகிறது. அப்போதான் அவர் உயிரே நமக்குள்ள பாயுது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பார்க்குறாங்க, நம்ம வீட்டில் இயேசுவை நம்மள பார்க்குறாங்க, நம்ம குடும்பத்தில் பார்க்குறாங்க, வேலையில் பார்க்குறாங்க, நம்ம சமுதாயத்தில் எப்படி ஒரு நாள் இருக்க முடியுது, இயேசுடைய உயிர் போய் சொன்னமா நான் மறித்தேன், இனி வாழ்வது எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறார். எப்படி வாழ முடியும், நான் மறித்தா தான் வாழ முடியும், என்னை சுயத்தை வெறுத்தா தான் இயேசு என்னில் தன்னுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. அவர் போய் எருசலேம் போய் பல பாடுகள் பட்டு மறித்து உயிர்த்தெழ போகிற அந்த நன்மைகள் யாருக்குள்ள பாயும், எந்த மாதிரி சீஷர்களுக்குள்ள பாய்ந்து இந்த உலகத்தில் அவர் மூலமா நான் வாழப்போறேன், எவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கிட்டு என் பின்னாடி வரானோ அவன் மூலமா தான் என்னை நான் வெளிப்படுத்துவேன்ன்றார். இயேசு கிறிஸ்துடைய வல்லமை நம்மள பாய. நான் ஒரு பாட்டு இங்கிலீஷ்ல, ஒரு அருமையா பாட்டு, தமிழ் இங்கிலீஷ் பாட்டு இருக்கு, இயேசுவோடு டையிங் வித் ஜீசஸ், இயேசுவோடு ஒவ்வொரு நாளும் நான் மரிக்கும் போது, ஒவ்வொரு நிமிஷமும் இயேசுவோடு மரித்துக்கிட்டு இருக்கும்போது அந்தந்த நிமிஷம் பரலோகத்திலிருந்து இயேசுடைய உயிர் எனக்குள் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அது உண்மை, பாருங்களா பாட்டுங்கள் எல்லாம் வருது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தான் நம்மளை அழைக்கிறார். போன வாரம் ஈவினிங் மெசேஜில் எப்படி நம்ம சுயத்தை வெறுப்பது, சபையாக சில ஆலோசனைகள், சில பிராக்டிக்கல் அடிப்படை ஆலோசனைகள். ஓய்வுனால கடைப்பிடிக்கிறதுல நம்ம சுயத்தை வெறுக்கணும்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஏசு கற்பனை நமக்கு சொல்றாரு, வாரத்தில் ஒரு நாள் எனக்கு குடு, அந்த நாளில் வேலை செய்யாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார் இல்லைங்களா. அதுல நம்ம சுயம் என்ன சொல்லுது, யார் நமக்கு சபையா சாப்பாடு போடுவாங்க, ஏசு நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பாடு. சுயத்தை வெறுத்து அவரை பின்பற்றி போகணும் இல்லைங்களா. ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை நமக்கு வாழ்க்கையில ரொம்ப ப்ரையாரிட்டியா இருக்கணும். சுயத்தை வெறுத்து அதை செய்ய வரணும். ஜப கூட்டத்துக்கு, உபசரிப்பு, திருமண வாழ்க்கையில இல்லைங்களா. திருமண வாழ்க்கையில மனைவிகள் வந்து புருஷர்களுக்கு அடங்கி, என் சுயம் வந்து எகிரணும்னு சொல்லுது, என் சுயம் வந்து புருஷனை ஆட்டி படைக்கணும்னு சொல்லுது. ஆனா நான் அந்த சுயத்தை வெறுத்து கிறிஸ்து எனக்கு சொல்லியிருக்காரு, புருஷர்கள் கீழ்படிங்க, கீழ்படிய நான் கத்துக்குவேன் ஒவ்வொரு நாளும் சுயத்தை. புருஷன் அதே மாதிரி எப்ப பாரு எரிஞ்சு உழுந்துகிட்டு இருக்காம சுயத்தை வெறுத்து மனைவியை நேசிக்க நேசிக்க கத்துக்கிறது. பிள்ளைகளும் சுயத்தை அப்பா அம்மா கிட்ட எதிர்க்கணும், தப்பா பேசணும்னு வருது, சுயத்தை வெறுத்து அப்பா அம்மா கீழ்படியும். அதை பிராக்டிஸ் பண்ணலாம் ஒவ்வொரு நாளும். இதுதான் கண்டிஷன், இதெல்லாம் கண்டிஷன். ஆண்டவர் இதை சொல்லி, இந்த பேரம் பேச முடியாத நிபந்தனைகளை சொல்லிவிட்டு, அவருக்கு எல்லாம் அறிந்த தேவனுக்கு இது எவ்வளவு கஷ்டம்னு அவருக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டம் இது, மாம்சத்துக்கு எவ்வளவு வலி கொடுக்கும், எவ்வளவு பிடிக்காதது இது, எவ்வளவு ஒரு சிலுவையில் அறையிற மாதிரி இருக்கிறது. அது ரொம்ப அந்த சீஷர்களுக்கு ரொம்ப பயங்கரமா கூட இருந்திருக்கும், மிரல்ற அளவுக்கு கூட இருந்திருக்கும். ஏன்னா சிலுவான்னு ஒன்னு அவங்களுக்கு என்ன தெரியுது, அவமானத்தையும் கேவலத்தையும் பயங்கரத்தையும் வாங்கிட்டு போய் சாகணும். அதான் ரோமர் இதுல அவங்க தெரிஞ்சது. ரொம்ப இது சொன்ன உடனே அவங்க மன ஷாக் அடித்த மாதிரிவாங்க, சில நேரத்தில் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கோன்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த தெரிஞ்ச ஆண்டவர் ஒருவேளை அவங்க மனசுல அவங்க சொல்லலைனாலும் அவங்களுடைய ஒரு அப்ஜெக்ஷன், அவங்களுடைய எதிர்ப்புகள் என்ன என்பதை அறிந்த ஆண்டவர், நமக்கும் எதிர்ப்புகள் இருக்கு இல்லைங்களா. இப்படி நம்ம இருக்க முடியும்னு உங்ககிட்ட ஒவ்வொருத்தரும் கேட்டோன்னா நீங்க பல எதிர்ப்புகள் சொல்லுவீங்க, அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நான் இதெல்லாம் கேள்விப்படலையே, இயேசு கிட்ட வந்தா அவர் ஆசீர்வதிப்பார், அவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்குவோம், நம்முடைய பாவங்களையெல்லாம் சுமந்து தீர்த்து அவர் முடித்து விட்டார், அதை நினைச்சு சந்தோஷமா வாழ்க்கையில வாழலாம், என் இஷ்டத்துக்கு நான் வாழலாம்னா இப்ப என்ன இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்றீங்களே, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னுடைய உள்ளான உள் உணர்வுக்கும் உள் உந்துதலுக்கும் உள் நாட்டத்துக்கும் ரொம்ப விரோதமா இருக்கு. இது வரைக்கும் எனக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்த காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கு. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டது இல்லையே, என்னை நானே வெறுக்கணும்னு, இப்படியெல்லாம் பண்ணணும்னா என் வாழ்க்கையை இழக்கணுமாயிருமே, இப்படியெல்லாம் பண்ணோன்னா பல பாதிப்பு ஏற்படுமே, நான் இன்னுமே வாழ்ந்த மாதிரி வாழக்கூட முடியாது, குடும்பத்துல பாதிப்பு ஏற்படலாம், எல்லா இடங்களையும் பாதிப்பு ஏற்படலாம். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா தெரியுதாண்டவர், ரொம்ப ஹையா, இது ஒருவேளை என்னால முடியாது போல இருக்கு, இது ஒரு ரெண்டு வாரம் இதை கொஞ்சம் பொறுத்து பல்ல கடிச்சு கேட்டுக்கிறேன், அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற சாமனுக்கு போயிடுவார், அதனால கொஞ்சம் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு நீங்க உக்காந்து இங்க இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு நாலு கம்பீரமான வல்லமையான நோக்கங்களை எடுத்து வைக்கிறார். இந்த நோக்கங்கள் இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றும்படி நம்மளை உந்துகிற நோக்கங்கள். ஒருவேளை நீங்க உள்ளுக்குள்ள சொல்லிட்டு இருந்தா இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, கேட்டுருவோம், நமக்கு கை வந்த கலையாக மறந்துடுவோம், இதெல்லாம் நடைமுறைக்கு தெரி வராது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இதெல்லாம் வேலை ஆகாது, சர்ச்சுக்கு வந்தோமா பைபிள் படிக்கிறோம் ரிஃபார்ம்டுன்னு சொல்லிக்கிறோம், ஆனா சிலுவையே மேன்மை சிலுவையே மகிமேன் ஏசு சிலுவையை மத்தி பாடிட்டு போயிடலாம், நாலாம் சிலுவை தூக்குற கிறிஸ்தவெல்லாம் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். நீங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எதிர்ப்பு, இந்த மனசு நமக்கு நமக்கு இருக்கோம்னு ஏசுக்கு தெரியாதா? எல்லாம் அறிந்த தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் என்ன இருக்கும்னு அவருக்கு தெரியும். இதெல்லாம் உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு தெரிஞ்சு இந்த நாலு பவர்ஃபுல் மோட்டிவ்ஸ் எடுத்து அவர் வைக்கிறார். நாலு இந்த நிபந்தனைகளை குறைக்கும் படிக்கல்ல, எவ்வளவுதான் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் அந்த நிபந்தனைகளை ஊக்கத்தோடு நிறைவேற்றுவதற்கு இந்த நாலு நோக்கங்களை எடுத்து வைக்கிறார். அதை நம்ம பார்க்க போறோம். அவருடைய ஞானத்துல நம்ம கண்களுக்கு முன்பதாக நித்தியத்தின் ஒரு ஃபிளாஷே வரும்படிக்கு வந்து நமக்கு நித்தியத்தை எல்லாம் காட்டு, ஒரு ஆத்மா, நித்திய ஆத்மாவுடைய மதிப்பை நமக்கு முன்னாடி வச்சு, வரப்போற நியாய தீர்ப்பை நம் கண்ணுக்கு முன்பதாக கொண்டு வந்து, உன் குறுகிய வாழ்க்கை, என் வாழ்க்கை, என் சுயநல வாழ்க்கைன்றே குறுகிய வாழ்க்கையில் இருக்கிற பார்வையை விசாலமாக்கி இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணு. நான் சொல்லுகிற நிபந்தனைகள் எவ்வளோ ஞானமானது. இதெல்லாம் பார்த்த நீ, இதெல்லாம் உணர்ந்து நான் உண்மையா, இந்த உலகத்திலேயே ஞானமான காரியம் என்ன தெரியுமா, என்னை வெறுத்து இயேசு சிலுவை எடுத்துக்கிட்டு அவர் பின்பற்றிருக்கார். அதை விட ஒரு பெரிய காரியம், அதை விட ஒரு பெரிய வாழ்க்கை இந்த உலகத்தில் இல்லை. அந்த முடிவுக்கு நீ வந்துடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் நோக்கங்களை அவர் எடுத்து சொல்றார். இந்த நாலு நோக்கங்கள் ரொம்ப பவர்ஃபுல். இதை ஒன்றுனா நம்ம பார்க்க போறோம். இந்த வாரம் ரெண்டு பார்க்கலாம், அடுத்த வாரம் ரெண்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதனோட ஸ்ட்ரக்சரை நான் சொல்லி முடிக்கிறேன். இதை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லைங்களா. இது நாளையும் நான் சொல்லி முடிக்கிறேன். நாலு, முதலாவது வந்து ஒரு பாரடாக்ஸ். ஒரு பாரடாக்ஸ் தான் முரண்பாடு போல் தோன்றுகிற மெய் உரை அப்படின்னு இங்கிலீஷ் தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகுது. முரண்பாடாக தோன்றுகிறது, ஆனால் அது உண்மை. பார்க்கறதுக்கு நமக்கு முரண்பாடாக ஆப்போசிட்டாக தோணுது, ஆனால் அது ரொம்ப உண்மை. பாருங்களேன் 25வது வசனம், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். என்னங்க, எவன் அவன் ஜீவனை காப்பாற்றுறானோ அவன் இழந்துருவான். காப்பாற்றணும்னு நினைக்கிறவன் இழந்துருவானா? அதை எவன் இழக்கிறானோ அதை அவன் காப்பாற்றிக்குவான். என்ன முரண்பாடா இருக்கு, ஏன் இப்படி சொல்றாரு முரண்பாடா? இந்த பாரடாக்ஸ் எப்பவும் சொல்லப்படுறது வந்து அது சொல்ற விதமே ஒரு பாரடாக்ஸா இருக்கிறதுனால உடனே நம்ம மனசுல ஒட்டுது, நம்ம கவனத்தை திருப்புது. கவனத்தை திருப்பி நம்ம மனசுல ஒட்டின பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை சிந்திச்சு சிந்திச்சு அதை ஆழமா சிந்திச்சு பார்க்கும்போது வாழ்க்கை தத்துவமே இதான், இதான் உண்மை அப்படின்னு. ஏன்னா அது மனசுல உள்ள நம்ம உடனே நம்ம மனசுக்குள்ள போயிருது. அதனாலதான் பாரடாக்ஸ், ஒரு முரண்பாடாக தெரியறதுனால அது உடனே நம்ம மனசுக்குள்ளே போய் நம்ம மனசில் நிற்கும். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் இதுதான் வாழ்க்கையின் உண்மை என்பதை நம்ம உணர்வோம். நிச்சயமாக இதான் உண்மை என்பதை உணர்வோம். அதனால முதல்ல பாரடாக்ஸ். ரெண்டு, அடுத்த ரெண்டு வந்து கேள்விகள் வகையில் வருது. 26வது வசனம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு, ரெண்டா மூணாவது கேள்வி, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? ஜீவன் வருது, ஆக்சுவலாக இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தன் ஆத்மா, அதுதான் நல்ல டிரான்ஸ்லேஷன், தன் ஆத்மாக்கு. ஓகே, இது ரெண்டு கேள்விகள். முதலாவது ஒரு முரண்பாடு, மூணாவது ரெண்டு கேள்விகளை எடுத்து வைக்கிறார். கேள்வி எதுக்குங்க கேட்போம், கேள்வி எதுக்கு கேட்போம்? பதில் கிடைக்கணும். இன்னொன்று வந்து யோசிக்க வைக்கணும் இல்லைங்களா. கேள்வி எப்பவும் யோசிக்க வைக்கத்தான் கேட்குறது. இயேசு இதில் என்ன செய்ய பார்க்குறாரு, எப்பா நான் சொல்லுகிற நிபந்தனைகள் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறியா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறியா, உன்னை விட கடந்து இது நிறைவேற்ற முடியாது, டெய்லி இப்படியெல்லாம் வாழ முடியாதுங்க நினைக்கிறியா? யோசி யோசி யோசி, அதான் சொல்கிறார். யோசிச்சுப்பார், இந்த காரியத்தை யோசிச்சுப்பார், எவ்வளோ முக்கியம்னு உனக்கு புரியும். எவ்வளோ அறியாமையில் முட்டாள்தனத்தில் நீ வாழ்கிற இந்த நிபந்தனையின்படி வாழாத ஒரு வாழ்க்கைன்றதை யோசிச்சுப்பார், யோசிக்கும்படி செய்கிறார். அடுத்ததாக ஃபைனல் நாலாவது காரணமாக என்ன சொல்கிறாரு, 27வது வசனத்தில், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார், அப்பொழுது அவன் அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். கடைசியாக என்ன பண்றாரு, மிக முக்கியமான ஒரு நாளுக்கு நம்மளை கூட்டு போறார், மிக கம்பீரமான ஒரு நாளுக்கு நம்மளை கூட்டு போறார். த ஃபைனல் டே, நம்ம ஒவ்வொருத்தருடைய நித்திய எல்லையை தீர்மானிக்கக்கூடிய நாள். இப்போ இல்லை, இப்போ யார் என்ன சொல்றாங்க இல்லை, இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது இல்லை, அந்த கோர்ட்டு சொல்லக்கூடிய நியாய தீர்ப்பு நாள் அதுதான் நம்மளை தீர்மானிக்க போது, நம்ம நித்திய எல்லை எங்க இருக்க போகுது. அந்த நாள் கூட்டு போய் அவர் சொல்றாரு, நான் வந்து ஒவ்வொரு மனுஷனையும் எப்படி நியாயம் தீர்ப்பேன், அவன் அவன் கிரியைக்கு தக்கதாக, அவன் அவன் தன் கிரியைக்கு தக்கதாக. ஒவ்வொரு நாளும் இவ்வளோ காலம் நீ வாழ்ந்து வந்தியே, நேற்று நீ என்னென்ன செஞ்ச, இன்னைக்கு என்னென்ன செய்ய போற, நாளைக்கு என்னென்ன, ஒவ்வொரு கிரியையும் ரெக்கார்டு பண்ணி உன் கிரியையை கவனித்து கொண்டிருக்கிற தேவனால் வந்து நான் நியாயம் தீர்த்து உன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளிக்க போறேன். வரப்போது ஒவ்வொருத்தனுக்கும் வரப்போ, நம்ம மனசாட்சியை கேட்டு பார்த்தாவே சொல்ல நமக்கு எல்லாம் இருக்குது, ஒவ்வொருத்தனுக்கும் வரப்போகுது. அந்த நாளின் கம்பீரத்தில், அந்த நாளில் நீ வந்து நிற்கும் போது நீ செஞ்ச ஒவ்வொரு கிரியை எதை வச்சு எடை போடப்படும், இல்லை நான் எவ்வளோ நல்ல காரியங்கள் செஞ்சுருக்கிறேங்க, சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், அதுக்கு செஞ்சுருக்கிறேன், ஒழுங்காக பைபிள்லாம் படிச்சிருக்கிறேன், அதை வந்து உன் சுய மையத்து சுய நீதியில் சுய காரணத்துக்காக செஞ்சியா? அப்படி செஞ்சினா அது உன் பாவத்தின் வெளிப்பாடு, அது அதுக்கு படி பலன் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் நீ என்ன உன்னை வெறுத்து, உன் நோக்கங்களை வெறுத்து, உன் விருப்பங்களை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றி தேவ மகிமையை நோக்கமாக கொண்டு நீ செஞ்சியா, ஒவ்வொரு நற்கிரியைன்றதே அதை வச்சுத்தான் முடிவு பண்ணுவார். அதனோட நோக்கம் தேவ மகிமை, அதுக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு நீ எங்க நிற்க போற அந்த யோசிச்சுப்பார். இதெல்லாம் வைக்கிறார் ஒன்னா வைக்கும் போது, இதெல்லாம் பார்த்து நம்ம பார்க்கும் போது இந்த உலகத்திலேயே ஞானமானது இந்த நாலு காரியத்தை ஒருத்தன் ஆழமா புரிஞ்சுக்கிட்டாங்க. இது இதோடு முடியல, இது 28வது வசனத்துல இதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாங்க, இதெல்லாம் எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்துக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இதெல்லாம் மூடி ஒரு கேப்ஸ்டோன் ஆக என்ன சொல்றாரு, இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் தவறலைக்காத சத்தியம்னு நிரூபிக்கிற மாதிரி உன் ஆயுசுலயே உன் வாழ்க்கையிலேயே இங்க நிக்கிறவங்க வாழ்க்கையிலேயே இதை நான் நிரூபிப்பேன் அந்த மக்களுக்கு சொல்றாரு. இங்க இருக்கிறவங்களையே அவங்க வாழ்க்கையிலேயே அது கிடைக்கும் நடக்கும். இதை உறுதிப்படுத்துற இதெல்லாம் உண்மைன்றது உறுதிப்படுத்துறேன்றார். பாருங்களா, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம், இது ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியலாம். பாருங்களா, இதே எவ்வளவு பவர்ஃபுல் சாலும் ஆர்குமெண்ட். ஏன் இதை நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன்னா, என் பிரசங்கத்துல தங்கி இருக்காதீங்க. நான் சாகிற சத்துக்கிட்டு இருக்கிற மனுஷன், என்னுடைய பலவீனத்துல நான் பிரசங்கம் பண்ணும்போது அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு ஏதோ அவர் சொல்றாருன்னு நீங்க அதெல்லாம் கேட்டு போயிடலாம். அவர் வாரம் வாரம் வேற என்ன வேலை, ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு ரெண்டு வசனத்தை எடுத்துட்டு கட்டிட்டு இருக்கோம், நீ கேட்டு போலாம். இது என்னுடைய வார்த்தைகளை நான் சொல்ல, நித்திய தேவகுமார் அவருக்கு தான் வாழ்க்கைனா என்னன்னு தெரியும், நியாய தீர்ப்புனா என்னன்னு தெரியும், வாழ்க்கை தத்துவம்னா என்னன்னு தெரியும். அவர் தான் சத்தியம், வேற எல்லாமே பொய், நானே சத்தியம்னார். அவர் தான் நமக்கு உண்மையை சொல்ல முடியும், வேற யாருக்கும் தெரியாது. அந்த சத்தியம் உருவமெடுத்த தேவன், அவர் தான் நமக்கு என்னன்னு சொல்ல முடியும். நித்தியம்னா என்ன தெரியும், நியாய தீர்ப்பு எல்லா காரியத்தையும் எடை போடக்கூடியவர், ஜீவனை பத்தியோ எல்லாத்தையும் அவர் வேண்டி மன்றாடி இந்த நாலு நிபந்தனைகளையும் நாலு நோக்கங்களையும் உங்க கண்களுக்கு முன்பதாக வைக்கிறாரு. இதை போட்டு எடை போட்டு யோசிச்சு பாரு நான் செஞ்ச நிபந்தனைகளை. அதனால என் பிரசங்கம் போன வாரம் எனக்கு நிறைய ஒர்க்லோடு இருந்துச்சு, நிறைய யோசிக்கத்தான் முடியல. பரிதாபமா அறியும் குறையுமா அந்த பிரசங்கம் நான் பண்ணலாம், உங்களுக்கு தூக்கம் கூட வந்துடலாம், ஆனா என் பிரசங்கத்துல தங்கி இருக்காம இதை போய் ஆழமா யோசிச்சு பாருங்க. இது உங்களை குறித்தது, உங்க நித்தியத்தை குறித்தது, நித்திய எல்லையை குறித்தது, ரொம்ப ரொம்ப பாரமான விஷயத்த அவர் பேசுறார். நீங்க அதை பேசி பரிசுத்தாவியான்தான் நம்ம மனசை பிரகாசிப்பிக்க பண்ணி இது நம்ம இருதயத்தை மாத்தி நம்ம சித்தத்தை மாத்தும்படிக்கு அவர் செய்யணும். இது தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். ஒரு ரெண்டு வாரம் இதை பத்தி ஆழமா சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இந்த நாலு நிபந்தனைகளை, இந்த நாலு காரணங்களை, நோக்கங்களை, அந்த பாரத்தை, இதனோட நியாயமான தன்மையை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு ஒருத்தன் தன் சிலுவையை எடுத்துக்கிட்டு இயேசுவை பின்பற்றி தன்னை தானே வெறுத்து இயேசுவை பின்பற்றி வரலன்னா அவனுக்கு பயங்கரமான பைத்தியம் பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய பைத்தியம் பிடிச்சவன் தான் இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த நிபந்தனைகள் நிறைவேற்றாத ஒரு வாழ்க்கையை வாழ்வான். ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மேட்னஸ், இன்சானிட்டின் பைத்தியமா அவனுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி வாழலாமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் உன்னை நீயே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கிட்ட பின்னாடி வராமல் இருக்கலாமா, அப்படித்தான் பைத்தியம் பிடிச்சவன் தான். பிசாசினால் பாவத்தினால் குருடாக்கப்பட்டு, பிசாசினால் குருடாக்கப்பட்டு உலக மாயையில மங்கி போன ஒரு மூளை இருக்கவன் தான் இதெல்லாம் பார்த்துட்டோம் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கிட்டு வராமல் இருக்க மாட்டான். பைத்தியம் பிடிச்சிருந்தாதான் அப்படி இருப்பான். அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல் ஆர்குமெண்ட்ஸுங்க, அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல் ஆர்குமெண்ட்ஸ். நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கிட்டவன் ஆண்டவரே இது எவ்வளோதான் மாம்சத்துக்கு பிடிக்காம இருக்கட்டும், எவ்வளோதான் கஷ்டமா இருக்கட்டும், உன் காலில் உளுந்து நான் இதை செய்ய நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. வேற வேற என்ன என்னால் செய்ய, வேற என்ன ஆல்டர்னேட்டிவ், நியாயமானது வேற என்ன இருக்கு? ஆகவே இந்த நாலு நோக்கங்களை நம்ம பார்ப்போம். நாலு காரணங்கள் இந்த வாரம் ரெண்டு பார்க்கலாம். ஆண்டவர் உதவி செய்யணும் அதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்த வாரம் ரெண்டு பார்க்கலாம். முதலாவது நோக்கம், முதலாவது காரணம், ஏன் நீ சிலுவை தன்னை உன்னை நீயே வெறுத்து உன் சிலுவையை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றி வரணும். முதலாவது ஃபார் பாருங்களேன், இங்கிலீஷில் நல்லா தமிழில் அது இல்லை பாருங்களேன், அந்த மூணு வசனங்களும் ஃபார் ஃபார் ஃபார், அதெல்லாம் ஏன் நீ என்னை அந்த நிபந்தனை நிறைவேற்றணும்னு சொல்றது. முதலாவது நிபந்தனை, முதலாவது காரணம் என்ன, அதை நான் கொடுத்துருக்கிற பேர் எழுந்து ரட்சிக்கும் வாழ்க்கை தத்துவம். இழந்து ரட்சிக்கப்படும் வாழ்க்கை தத்துவம், இழந்து ரட்சிக்கப்படும் வாழ்க்கை தத்துவம் பாருங்களேன். 25வது வசனம், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இழந்து ரட்சிக்கப்படும் வாழ்க்கை தத்துவம். உங்க நிலைமையை நீங்க யோசிச்சு பார்க்கணும். அந்த நேரத்தில் இயேசு அவங்களுக்கு சொன்ன உடனே அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்றி வரணும்னு உடனே அவங்களுக்கு உடனே அந்த வார்த்தைகள் காதில் விழுந்த உடனே இதயத்தில் எழும்பி வந்திருக்கோம், அப்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்கோம், அது கேட்கப்படாத காரியம். இப்போதான் திட்டினார் இல்லையா, அதனால எல்லாம் கொஞ்சம் மௌனமாக இருப்பாங்க, பேசுறதுக்கு அப்படி திட்டு விழுந்துச்சு. ஆனால் இதயத்தில் ரொம்ப கேட்கக்கூடாத ஒரு காரியம் கேட்ட மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கும். அந்த அப்ஜெக்ஷன்ஸை கேட்டு ஆண்டவரே என்னை நானே வெறுக்கணும்னா நீங்க சொல்றத பார்த்தா இது என் வாழ்க்கையை இழக்கணும் போல இருக்குது, என் வாழ்க்கையை இழக்கிற மாதிரி, தன் ஜீவனையை இழக்கிற காரியமாக எனக்கு தோணுறதே. இனி இனி இதுவரைக்கும் நான் வாழ்ந்து வந்த வாழ்க்கை, இதுவரைக்கும் எனக்கு வாழ்க்கைன்னு தெரிஞ்சது சுயமயமாக தான், சுய திருப்தியை தான், ஏன் திட்டம், ஏன் வாழ்க்கை, ஏன் சந்தோஷத்தை தான் சென்டரா வச்சு நான் வாழ்ந்து வந்தேன். அதான் எனக்கு வாழ்க்கை தெரிஞ்சதே, இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது, இதுதான் பிடிச்சது, நான் முடிவு பண்ணி தான் நான் வாழ்ற வாழ்க்கை. இன்னும் அதை நான் இழக்கணும், அதை நான் வெறுக்கணும்னு நீங்க டிமாண்ட் பண்றது பார்த்தா இந்த வாழ்க்கையே நான் இழக்கணும் போல இருக்கே அப்படின்னு ஒரு அப்ஜெக்ஷன் வருது. ஆண்டவர் அதுக்கு பதிலாக சொல்லும்படி நீ நினைக்கிறது கரெக்ட், நீ நினைக்கிறது கரெக்ட், நீ நினைக்கிறது கரெக்ட், ஆனா இழந்து ரட்சிக்கப்படும் வாழ்க்கை தத்துவத்தை நீ புரிஞ்சுக்க. என்ன இழந்து ரட்சிக்கப்படும் வாழ்க்கை இழக்கணும் தான், ஆனா இந்த தத்துவத்தை நீ புரிஞ்சுக்க, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்துருவான். என்ன இல்லைன்னு சொல்லிட்டு உண்மை பின்பற்றி எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நீ என்ன காப்பாத்தணும்னு போறியோ உலகத்துல, என்னத்தை அடையணும்னு போறியோ நீ, என் வார்த்தையை மீறி என் கற்பனைகளுக்கு அடங்கி இல்லாம எதை நீ காப்பாத்தணும்னு போறியோ அதை நீ இழந்துதான் போவ, அது உனக்கு சாபமா தான் மாறும். இழந்து போ, என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டறிவான். எனக்காக என் நிமித்தம் அதை இழந்து உன்னையே வெறுத்து அதை இழந்து நீ போறியோ அதை நீ கண்டறிவன். இதான் வாழ்க்கையின் தத்துவம். இது உனக்கு புரியலனாலும் இதுதான் உண்மை, இது நீ ஏற்றுக்கொள்ளணும், இதுதான் உண்மை, இதுதான் இழந்து ரட்சிக்கப்படும் வாழ்க்கையின் தத்துவம். நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். இந்த வாழ்க்கையை தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் எந்த ஜீவன் அங்க சொல்றாரு, சுயமை மயமாக கொண்ட ஜீவன், சுய திருப்தியை தேடுகிற ஜீவன். அந்த ஜீவன் எங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு, நம்ம வாழ்ற ஜீவன் நமக்கு யார்கிட்ட இருந்து கிடைச்சிச்சு, ஆதாம் கிட்ட இருந்து கிடைச்சது, ஆதாமுடைய வீழ்ச்சியில இருந்து கிடைச்சது. அந்த ஜீவன் வந்து இந்த உலகத்தில் வாழும்படிக்கு ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாலை என்ன மாதிரி பண்ணி விட்டாரு, சபிச்சு துரத்தி விட்டார், சபிச்சு துரத்தி விட்ட ஜீவன், வீழ்ச்சி அடைந்த ஜீவன் இது. இது இந்த ஜீவன்ல பெண்களுக்கு என்ன இருக்கு, ஏவாளுடைய சாபங்கள் இருக்கு. உங்க பிள்ளைகளை நீங்க கர்ப்ப வேதனையோடு பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது ஒவ்வொரு நாளும் அது சொல்ற பேச்சே கேட்காது, அது பின்னாடி ஓடிக்கிட்டு வளர்க்க 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 கடைசியில வளர்த்து விட்டா கடைசியில் நம்ம மனசை தான் உடைக்கும். அந்த புள்ள அவன் பேச்சு சொல்லாம இவ்வளோ அன்பா வளர்த்தனே, எனக்கு அப்பா சொல்லுவார், எறும்பு கடிக்காம கொசு கடிக்காம உன்னை பார்த்து வளர்த்தனே, இப்படியே மனசை உடைக்கிறிய கிறிஸ்டியன் ஆயிட்டுன்னு. அந்த மாதிரி மனசை உடைக்கிற பிள்ளைகளாகத்தான் நம்ம பிள்ளைகள் வரும், மனசை உடைக்கத்தான் செய்யும் ஒரு நாள். நம்ம இப்போ சின்ன வயசு அப்படியேதான் அந்த வழியில அனுபவிச்சுக்கிட்டு அது பிள்ளைங்க கிட்ட ஏவாளுக்கு. புருஷங்கிட்ட என்ன, எப்போ பாரு சண்டை, அவர் சொல்ற பேச்சு கேட்கறதுல எங்க சண்டை சண்டை, மேரிட்டல் கான்ஃபிளிக், இதான் வாழ்க்கை. இந்த மாதிரி சுயமய கொண்ட வாழ்க்கை பெண்களுக்கு ஆணுக்கு என்ன வாழ்க்கை கொடுக்கப்பட்டது, நெற்றியின் வேர்வில் நீ சம்பாரிச்சு, நெற்றியின் வேர்வில் நீ வேலை செஞ்சு, டென்ஷன் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நெற்றியில் வேர்வில் சம்பாரிச்சு உன் வாழ்நாள் எல்லாம் சர்ப்பத்தின் பிள்ளையாக, சர்ப்பம் எப்படி நடமாடும், தன் வயிற்றுல தான் நடமாடும், அந்த வயிற்றுக்காகவே வாழ்க்கையில ஓடி வாழ்நாள் எல்லாம் நீ மண்ணை தின்னு, மண்ணிலிருந்து வந்த நீ மண்ணுக்கே திரும்புவாய், அதான் வாழ்க்கை. சுயமய கொண்ட வாழ்க்கையை ஆதாம் கிட்ட இருந்து நம்ம வாழ்க்கை, இந்த வாழ்க்கை சாபத்தினால், ஏவாள் சாபம், ஆதாம் சாபம்னால நிறைந்த வாழ்க்கையை நீ காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறியா? இந்த வாழ்க்கையை கெட்டியா புடிச்சுக்கணும்னு நினைக்கிறியா? இந்த வாழ்க்கை மாயைக்குட்படுத்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எவ்வளவுதான் சம்பாரிச்சு, எவ்வளவுதான் வயிற்றுல நடந்து வயிற்றுக்காக செஞ்சு பார்த்து சொத்தை சேர்த்தால எல்லாம் மாயையாக அழிய போகுது. எல்லாம் இந்த வாழ்க்கையை கெட்டியா சபத்தினால் நிறைஞ்சது, மாயினால் நிறைஞ்ச வாழ்க்கையில அடிமைப்பட்டு போயிருக்கிற நீ, சுயத்துக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிற ஒரு செகண்டும் ஒரு கிரியையும் தேவ மகிமை நோக்கத்தை வச்சு செய்யவே முடியாது. இந்த சுயம் விடாது உன்னை, இதான் வாழ்க்கை. தேவ மகிமைக்கு நினைச்சு ஏதாவது நம்ம செஞ்சாதான் அது நற்கிரியை, அதுக்கு தான் பலன் கிடைக்கும். ஆனா இந்த சுயனால, சுயத்தை வெறுக்காதவங்கனால அதை செய்யவே முடியாது. எல்லாம் செய்வதெல்லாம் பாவ சுயத்துக்காகத்தான், கிரியைகள்லாம் சர்ச்சுக்கு வர்றதும் சுயத்துக்காக. இயேசு காப்பாத்துறாரு, இயேசு உடம்பு சரியில்லாதான் இயேசு, நல்ல ஆசீர்வாதம் இயேசுக்கிட்ட வேணும் இல்லைங்களா, பரலோகம் வேணும், இயேசு இருந்தாதான் நம்மளுக்கு எல்லாமே, பரலோகத்துக்கு போறதுக்கு இயேசு வேணும், நரகத்துக்கு எல்லாமே சுயம். ஏ தேவ மகிமைன்ற எண்ணமே உனக்கு ரொம்ப காலில் கூட மகிமை மகிமைன்னு பாடுறாங்க, என்ன பற்றி ஏதாவது பாடக்கூடாதா, எல்லாம் அப்படித்தான். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறியா, இந்த ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் என்ன ஆகும், அதை இழந்து போவான். இந்த ஆதாம் சாபத்தினால் நிறைந்த மாய்க்கு உட்படுத்துகிற ஜீவனை இழந்து போவான். எப்படி இழந்து, இந்த ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் என்ன இழந்து போவான், உண்மையான ஜீவனுக்கு அர்த்தமும் இந்த வாழ்க்கையிலும் சரி நித்தியத்திலையும் இழந்து போவான். இந்த வாழ்க்கையில் எப்படி இந்த ஜீவனை மீட்டு, இந்த ஜீவன் சாபம் நிறைந்த மாய நிறைந்த ஜீவனை மீட்டு, அதை மீட்பின் ஆசீர்வாதங்களால மீட்டு கொடுக்க வந்திருக்கிற நான் என்னை இல்லாமல் இந்த ஜீவனை போய் காப்பாற்றணும்னு நினைச்சின்னா அதை இழந்து தான் போக போறேன். இந்த உலகத்துல இழந்து தான் போக போறேன். என்னை பின்பற்றி வரும்போதுதான் இந்த ஆதாமின் சாபம், ஏவாளின் சாபம் எல்லாம் நீங்கி மீட்பின் சகல பரிபூர்ண ஆசீர்வாதங்களும், பாவ மன்னிப்போம், ரட்சிப்போம், சந்தோஷமோ சமாதானமோ தேவனுடைய ஐக்கியமோ அவனுக்கு கிடைத்து, அதனுடைய விளைவுகளாக எபேசியர் 5வது அதிகாரத்துல போட்டிருக்கிற மாதிரி குடும்ப வாழ்க்கை என்னமே சாப வாழ்க்கை இல்லை. மீட்கப்பட்டவர்கள், பரிசுத்தாவினால் நிறைந்தவர்கள், இயேசு தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துட்டு போறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி, புருஷன் தன் மனைவியை இயேசு நேசிச்ச மாதிரி நேசிக்கிற ஒரு வாழ்க்கை, மனைவி சபைக்கு சபை இயேசு கீழ்படுகிற மாதிரி கீழ்படுகிற வாழ்க்கை, பிள்ளைகள் அதெல்லாம் ஆசீர்வாதமா மாறுது. புரியுதுங்களா, இயேசுவை பின்பற்றுறவர்களுக்கு தான் இந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையா, தேவன் எதற்காக நம்மளை படைத்தாரோ அந்த வாழ்க்கையா, உண்மையான அர்த்தமோ இந்த வாழ்க்கைக்கு அப்படிதான் கிடைக்க முடியுமே தவிர, அதை விட்டுட்டு இந்த வாழ்க்கையை நான் தேட போறேன்னு போனீங்கன்னா என்ன விட்டுட்டு, அது இழந்துதான் போகும், அது சாபமா தான் போகும். புரியுதுங்களா, அதான் சொல்ற எல்லாமே சாபத்தின் இடத்துல ஆசீர்வாதமாக வாழ்க்கையை மாத்துகிற வழிக்கு நான் உன்னை கூப்பிடுறேன், ஆனா எனக்கு இதுதான் வேணும்னு போனீங்கன்னா அதை இழந்து தான் போகும். என்னை நிராகரித்து இந்த சாப வாழ்க்கை மாயை வாழ்க்கையை தேடி போறவர் ஒருபோதும் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. இட்ட அது மாத்திரம் இல்லை, இந்த வாழ்க்கையில மாத்திரம் இல்லை, நித்தியத்திலையும் நித்திய ஜீவனை, என்னோடு இருக்கக்கூடிய இன்பமான மகிமையை, என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நித்திய மகிமையை நீ இழந்துதான் போவே. சுயநல வாழ்க்கை, சுய திருப்திய வாழ்க்கை, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை, தற்காலிக இன்பங்களை நாடி அதை பிடித்து கொள்ளணும்னு விரும்புகிறவன் உண்மையான வாழ்க்கையின் அர்த்தத்தை நீ இழந்து போயிடுவாய், இந்த உலகத்திலையும் நித்தியத்திலையும். தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் இழந்து போவான். புரியுதுங்களா, நித்திய ஜீவன் இழந்து போவான். பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை, நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள நுழையாதபடிக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, இந்த சுயமய கொண்ட வாழ்க்கையை நம்ம கெட்டியா பிடிச்சிருக்கிறதுனால தான். தெரியுமா உங்களுக்கு, நம்ம கெட்டியா இதுதான் லைஃப். சில பேருக்கு சாகிறோன்ற நேரத்துல கூட அவங்களுக்கு இந்த மரண பிடினுவாங்க, விடக்கூடாது. சாகிற நேரத்திலயும் என்ன கவலை, இந்த உலகத்தை பற்றி தான் கவலை, பிள்ளைங்களை பற்றி, அதை பற்றி, எதிர்காலம் பற்றி. நான் சாக போகிறேன்னே நிச்சயத்தில் அதை பற்றி இல்லை கவலை, இந்த உலகத்தில் தான் கவலை. இந்த உலக வாழ்க்கையை மரண சுயமய கொண்ட வாழ்க்கையை மரண பிடியால் பிடிச்சிருக்கு. இயேசு என்ன சொல்கிறாரு, அந்த மரண பிடி உன்னை நரகத்துக்கு இழுத்து போகும். இந்த வாழ்க்கையின் பிடியை நீ லூஸ் பண்ணலைன்னா, இந்த வாழ்க்கையை நீ லூஸாக விடலைன்னா, அது உன்னை நரகத்துக்கு இழுத்துட்டு போகும். ஒரு உதாரணம் கொடுக்குறேன் உங்களுக்கு. பழைய காலத்தில் குரங்க பிடிப்பாங்க உங்களுக்கு தெரியுங்களா, குரங்க பிடிக்கிறது. அந்த காலத்தில் வந்து கேள்விப்பட்டிருக்க, ஒரு சோடா பாட்டில், சோடா பாட்டிலுக்கு கழுத்து சின்னதாக இருக்கும், உள்ளே பெருசாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சோடா பாட்டிலில் கலக்கா கொட்டையை உள்ளே போட்டுருவாங்க. போட்டுட்டு அதை வச்சுட்டு குரங்கு பிடிக்கிறவங்க போய் ஒளிஞ்சுக்குவாங்க. இந்த குரங்கு வந்து என்ன பார்க்கும், கலக்கா கொட்டையை பார்க்கும். பார்த்துட்டு அதுக்குள்ள கை வெளியே இப்படி கையை பண்ணி உள்ளே விட்டுட்டு கலக்காவை பிடிச்சிக்கும். பிடிச்சிக்கிட்ட உடனே வெளியே இழுக்க பார்த்தா அது பிடிச்சி பிடி வந்து பெருசாகிடுச்சு, இப்போ வெளியே வராது, கழுத்து சின்னதாக இருக்கிறதுனால. அப்போ மாட்டிக்கும். அதுக்கு எந்த அளவுக்கு அந்த கலக்கா மேலே பிடினா, அவன் வந்து என்னை பிடிச்சி சிறையில் போடுவான்னு கூட தெரியாமல் அதை விட மாட்டேன்னு அந்த பிடிச்சிக்கிச்சு. அதை விடவே மாட்டேன், உயிரே போனாலும் விட மாட்டேன்னு அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இவன் ஈஸியாக வந்து அது ஓடவும் முடியாது. கையில் பாட்டில் மாட்டிக்கிட்டா எங்கே எகிரி மரத்தெல்லாம் பிடிச்சி போடுது, ஓடவும் முடியாதுனால அவன் வந்து அதை பிடிச்சி ஜெயிலில் போட்டு தூக்கிட்டு போயிடும். இப்படி தான் குரங்கு பிடிக்கிறது, சரிங்களா? இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. இந்த கலக்கா கொட்ட வாழ்க்கையை நம்ம விடவே மாட்டோம். அதை பிடிச்சிக்கிட்டே சாகும்போது கூட விட மாட்டோன்னு பிடிக்க போது அது நம்மளை நரகத்துக்கு இப்படி தான் சாத்தா நம்மளை வலை போட்டு எடுத்துகிட்டு போகுது, விட மாட்டேன். இயேசு சொல்கிறார், அதை விடாமல் நீ நித்திய ஜீவனுக்குள்ளே நுழையவே முடியாது. அந்த பிடி மரண பிடி, இந்த வாழ்க்கை சுயநலம் சுயமையே கொண்ட வாழ்க்கையை நான் விடமாட்டேன். நான் என்னத்தை உண்பேன், என்னத்தை புசிப்பேன், என்ன பிள்ளைகளுக்கு இந்த உலகமே எல்லான்ற அந்த கிரீடினஸ் பொருளாசை விடவே விடாது மனுஷன். ப்ராப்ளம் அதான், ஆதாமிலிருந்து நாம் பெற்ற வாழ்க்கை சுயமயம் கொண்ட வாழ்க்கை நம்மளை நரகத்துக்கு இழுத்துட்டு போற ஒரு வலை என்பது இயேசு இதில் நமக்கு உணர்த்துற. நித்திய நரகத்துக்கு நம்மளை இழுத்துட்டு போவோம். சீர்கெட்ட மனிதர்களாக நம்மளை இதைத்தான் மரண பிடியில் பிடிக்கணும்னு நினைக்கிறோம். இதை விட மாட்டேன்றோம். இதை விடலைன்னா அப்பா நித்திய ஜீவனுக்குள்ள வர முடியாது. யூ கேன் நெவர் என்டர். இதை விடலைன்னா சிலுவை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றி வர்றதுதான் நித்திய ஜீவனால முடியாது. இதெல்லாம் கிருப்ப விடு, இந்த சுயமய கொண்ட வாழ்க்கையை விடு, அப்பத்தான் இட்டர்னல் லைஃப் நீ நுழைய முடியும். எந்த அளவுக்கு இந்த சபிக்கப்பட்ட வாழ்க்கையை விடுறியோ, மாய வாழ்க்கையை விடுறியோ, வெறுக்கிறியோ, அந்த அளவுக்கு தான் நித்திய ஜீவனை நீ அனுபவிக்க முடியும். இந்த கலக்கா கொட்ட வாழ்க்கை பீனட்னு வாங்க இங்கிலீஷ் என்ன சம்பளம் வர பீனட் தாங்க அப்படின்னு ஒரு சின்ன இது சின்ன அந்த கொலக்கா கொட்ட வாழ்க்கை தற்காலிகமான கொஞ்ச நாள் இருந்து போற வாழ்க்கையை எந்த அளவுக்கும் பிடியில பிடிச்சிருக்கிறோன்னா நித்திய ஜீவனுக்கே வர முடியாத மரண பிடியில பிடிச்சிருக்கு. அதான் சொல்றாரு, அதை உடல் அதை உடலைன்னா நித்திய ஜீவனுக்குள்ள வர முடியாது. என்னவோ இதுதான் நமக்கு இருக்கிற மாதிரி, என்னவோ இதை விட்டா வேற சந்தோஷம் இல்லைன்ற மாதிரி, இதை விட்டா வேற நிறைவு இல்லைன்ற மாதிரி அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். முட்டாலே அதை உடுன்றார் இயேசு. இந்த ஜீவனை நீ காப்பாற்று, இந்த தற்காலிகமான கலக்கா கொட்ட வாழ்க்கையை நீ காப்பாத்த நினைத்தாய், அதை இழந்து போயிடுவா பெரிய மென்டலி. கடைசியில் நீ என்னதான் உணர்வ, காணல் நீர் அதெல்லாம் நம்ம பாடுறதுல ஒன்றும் கம்மி இல்லை, காணல் நீர்லாம் பாடிடுவோம். இது காணல் நீரான வாழ்க்கை, வேப்பர் நீராவி போல் இருக்கு. இதத்தா நீராவியை இவ்வளோ காலம் இவ்வளோ கெட்டியாக பிடிச்சிருந்தனே, பட்டுன்னு ஒரு நாள் உடஞ்சிருச்சு, அப்போ தான் தெரிஞ்சு இது நீராவி. அதை புரிஞ்சுக்க இன்னிக்க இருக்க உற்று, ஏன் அதை விடாம உண்மையான வாழ்க்கை. தேவன் உன்னை எதற்காக படைத்தாரோ, நித்திய ஜீவன் அவரோடு உறவு தான் நித்திய ஜீவன், அவரை அறிவதே நித்திய ஜீவன். அவரோடு உறவுல இருந்து வாழக்கூடிய நித்திய ஜீவன் வாழ்க்கையின் என்னன்ற வாசனை கூட உனக்கு தெரிய முடியாது. இந்த பிடியை நீ விடலன்னு இட்டர்னல் லைஃப், எதற்காக உன்னை படைத்தாரோ, அவருடைய உறவுல இருந்து நித்திய ஜீவனை அனுபவிக்க படைத்தார். இது சாபத்தினால் வந்த வாழ்க்கையை கெட்டியா பிடிச்சிருக்காரு, அதை நீ வெறுக்கலன்னா இந்த வாழ்க்கை உன்னை அனுபவிக்கவே முடியாது. ஆனா அதை நீ வெறுத்து என் நிமித்தம் பாருங்க, தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவர் இதுதான் வேணும்னு இயேசுவை மர்தளிச்சு நீ போனா அது சாபத்துல சாபமாகத்தான் மாறிப்போம். அதை விட்டுட்டு நீ இந்த தற்காலிகமான வாழ்க்கையை விட்டு என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் பாருங்களேன், என் நிமித்தம் இந்த வாழ்க்கை வீழ்ச்சி அடைந்த வாழ்க்கை, மாயை வாழ்க்கை, கலக்கா கொட்ட வாழ்க்கை, சபிக்கப்பட்ட சீர்கெட்ட வாழ்க்கை என்று உணர்ந்து அந்த ஜீவனை என் நிமித்தம் இழக்கிறவன் என்ன பண்ணுவான், அதை கண்டடைவான். எப்படி இழக்கிறது, தன் என்னதான் வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பாடு இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல இந்த தற்காலிக மைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் லாஸ் ஆனாலும் சரி, இயேசுவை நான் பின்பற்றுவேன். என்னை நான் வெறுத்தான் அவர் சிலுவை எடுத்துக்கிட்டு அவர் ஃபாலோ பண்ணுவேன். எவ்வளவுதான் இந்த டெம்பரவரி வாழ்க்கையில் எவ்வளவுதான் லாஸ் ஆகட்டும், அவரை நான் பின்பற்றுவேன் அப்படின்னு எவன் இதெல்லாம் இழக்கிறானோ அவன் நித்திய வாழ்க்கையின் தத்துவத்தை அறிவான், நித்திய ஜீவனை கண்டடைவான். இந்த உலகத்திலையும் சரி, வரப்போற உலகத்திலையும் அவன் தான் கண்டடைவான். எதற்காக ஆண்டவர் நம்மளை படைத்தாரு, எந்த அர்த்தமுள்ள மீட்பின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்க்கையை குடும்பத்துல எல்லா விதத்திலையும் கொடுக்க நினைத்தார், அந்த வாழ்க்கை அவனுக்கு தான் கிடைக்கும். இதை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அவனுக்கு இல்ல பாருங்களேன். இதாங்க, யூ ஹாவ் டு லூஸ் யுவர் லைஃப். எதற்காக இழக்கணும்? நான் ஆமாங்க, என் வாழ்க்கையை தேசத்துக்காக இழந்திருக்கிறேன், இராணுவத்தில் சேர்ந்தேன், என் தேசத்தை சமுதாயத்துக்காக இழந்தேன் அப்படி இல்ல, அதுக்காகவா என்ன போட்டிருக்கு அதுல? ஒரு நன்னு வந்து நன்ல சேர்ந்திய வாழ்க்கையை சபைக்காக இழந்தேங்க, ஏழைகளுக்காக இழந்தேங்க அப்படி இருந்துச்சு. இங்க என்ன போட்டிருக்கு? எதற்காக இழக்கிறவன்? என் நிமித்தம், என் நிமித்தம், என் நிமித்தம், என்னை பின்பற்றி வருவது நிமித்தம், என்னோடு இணைந்திருப்பதின் நிமித்தம், என் நிமித்தம்னா அவர் அவனை பின்பற்றி வருந்த என் வார்த்தையை கீழ்ப்படிவதன் நிமித்தம் உன் சுயத்தை இழந்த, சுய நோக்கத்தை, சுய விருப்பத்தை, சுய ஆம்பிஷன், லட்சியங்கள், சுயத்தை அதில் செய்யணும், இதை செய்யணும், இதை அடையணும்ன்றதெல்லாம் என்னை பின்பற்றது நிமித்தம் நீ விட்டவனா இருந்தா என் நிமித்தம் அதை நீ கண்டடைவா, கண்டடைவா. மார்க்ல 8:32 என் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம்னு வருது. அங்க மார்க் ஆட் பண்ற, என் நிமித்தம் மாத்திரம் இல்ல சுவிசேஷத்தின் நிமித்தம், என்னோடு நீ இணைந்து உன்னை நீயே என் சுவிசேஷம்னா என்ன? அவருடைய வார்த்தை இல்லைங்களா, அவருடைய காஸ்பல் தான், அவருடைய வார்த்தை தான். என் நிமித்தமும், என் நிமித்தம்னா என் வார்த்தைகளை நீ கீழ்ப்படிவதன் மூலமா, என்னை பின்பற்றுவதன் மூலமாக நீ எதெல்லாம் இழக்கிறியோ, இழக்கிறவன் அது மாத்திரம் இல்லை, என் வார்த்தையை கீழ்ப்படுகிறது மாத்திரம் இல்லை, என் வார்த்தையை இந்த சபிக்கப்பட்ட உலகத்துக்கு எத்தனை பேருக்கு தருவதற்காக என்ன நீ இழந்திருக்கிற இல்லைங்களா? சுவிசேஷம் தானே, சுவிசேஷத்தின் நிமித்தம். ஏன்னா சுவிசேஷம் தான் இயேசுவை வெளிப்படுத்துது. சுவிசேஷம் இல்லாம இயேசுடைய அறிவு வர முடியாது யாருக்குமே. சுவிசேஷத்தை, என் வார்த்தையை கீழ்ப்படுகிறது நிமித்தமாக என்னை பின்பற்றி என் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதன் மூலமா, என் வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுவதன் மூலமாக நீ என்னத்தை இழந்த அவன்தான் ஜீவனை கண்டடைவான், அவன்தான் ஜீவனை கண்டடைவான், நித்திய ஜீவனை கண்டடைவான். பாருங்களேன், ஃபாலோயிங் ஜீசஸ் என்ன இது சொல்லுது? இயேசுடைய வார்த்தையும் பின்பற்றுவது, பண்பற்றுவது, இயேசுடைய சுவிசேஷத்தை பரப்புவது தான் வாழ்க்கையில நம்மளுடைய சுயன்மயமா கொண்ட எல்லா நோக்கங்களுக்கும் மேலாக இருக்கும். இயேசு வார்த்தையை பின்பற்றுறதும், இயேசுடைய வார்த்தையை பரப்புறதும் தான் நம்ம வாழ்க்கையில் சுயமய கொண்ட எல்லா நோக்கங்களுக்கும் மேலாக இருக்கும். இதை வெறுத்து அதை செய்யறதுல நம்ம ரொம்ப ஈடுபடணும். இதை வெறுத்து அதை செய்ய நேர்ல என்னதான் விலை கொடுக்கணுமா இருந்துச்சுனாலும், எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும், எவ்வளவுதான் அவமானம் வந்தாலும், சிலுவையில சிலுவை எடுத்துக்கிட்டு நிராகரிப்பு வந்தாலும், என் வாழ்க்கையில பெரிய ப்ரையாரிட்டி என்னங்க? என்னை வெறுத்து அவர் சிலுவை எடுத்துக்கிட்டு அவரை பின்பற்றி அவர் வார்த்தையை நிறைவேற்றது, அவர் வார்த்தையை பரப்புறது. அப்படி தன் ஜீவனை இழக்கிறவர், அதனால அவன் பாதுகாப்பை இழக்கலாம், அவன் வசதியை இழக்கலாம், அவனுக்கு இருக்கக்கூடிய உறவுகளை, நண்பர்களை, வாழ்க்கையின் அனுபவங்களை, பொருளாசைகளை, பொருள்களை, அவன் தான் ஜீவனை கண்டடைவான், அவன் தான் ஜீவனை கண்டடைவான். இதுதான் இழந்து ரட்சிக்கப்படும் வாழ்க்கை தத்துவம். இன்னைக்கு நீங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு தான் ஞானம் பிறந்துச்சு. இல்லை நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் ஞானம் பிறக்க போகுது. ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையை இழந்துருவோம், ரொம்ப இழந்துடும், இழந்துடும், வெரி லேட். இந்த லா இங்க ஒண்டி இல்லைங்க, இந்த இயேசு இது ஒரு வருஷம் சொல்லி விட்டுருந்தா பரவாயில்ல, திருப்பி 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 இயேசு ஒன்று சொல்லி இருக்கிறாருன்னா இதான். அஞ்சுக்கு அதிக தடவை சொல்லி இருக்கிறாரு, சுவிசேஷத்துல ரெக்கார்ட் பண்ணதே அஞ்சு திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்னா அவர் வாழ்க்கையில எத்தனை தடவை சொல்லியிருக்கணும். சிலதெல்லாம் ஒரு பிரசங்கியா எனக்கு அடிக்கடி ரிப்பீட் பண்றது ஒரு காரியங்கள் இருக்கும். இயேசுக்கு பிரசங்கியா அவர் ரிப்பீட் பண்ற ஒரு காரியம் இதான், அடிக்கடி ரிப்பீட் பண்ற ஒரு காரியம் இங்க சொல்லியிருக்கிறாரு. இப்போ யோவான் இதே மார்க் 8 சொல்லியிருக்காரு. யோவான்ல பொதுவா வர்றது இல்லை, இந்த சொன்ன ரிப்பீட்டட் காஸ்பிள்ஸ், இந்த மூணு காஸ்பிள்ஸ், ஆனா யோவான்லயும் வர்றதை பார்க்கலாம். மத்தேயு 10:39 வந்திருக்கு. அந்த கான்டெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 12 பேர் தீஷர்களை தன் பிரசங்கம் பண்ணணும்னு அனுப்புறார். நீங்க போகும்போது உங்க ஜபாலயங்களை பிடிப்பாங்க, உங்களை அடிப்பாங்க, என்னென்னவோ செய்வாங்க. 34 ஒரு மனிதனுக்கு உங்களுக்கு பெரிய எதிர்ப்பே எங்க இருந்து தெரியுமா வரும்? உங்க சொந்த வீட்டில இருந்து வரலாம். ஒரு மனிதனுக்கு சத்துருக்கள் தன் வீட்டாரே. அதை சொல்லி முடிச்சுட்டு தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் அதை இழந்து போவான். ஏன் அங்க சொல்றாருன்னா, என்னுடைய சொந்த உறவுகள் எங்க வீட்டில் என்னை ஏற்றுக்கொள்ளணும். எப்ப பார், வீட்டில் நம்ம திட்டிக்கிட்டு இருந்தா நிம்மதியா இருக்க முடியுமா? நம்ம வீட்டில் நமக்கு ரொம்ப அக்செப்டன்ஸ் இருக்கணும், அதனால நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இயேசுகிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் என்னை ஏற்றுக்கொள்ளணும், வீட்டில் சொந்த பந்தம், ரத்த பந்தம், அந்த பந்தங்களெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு நியரஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் அங்கே வசதியாக இருக்கணும்னு அந்த ஆழமான உறவுகளை உன்னை நீ காப்பாற்ற நினைக்கிறேன்னா அந்த குடும்பத்தை நீ இழக்கும். பெரிய சாபம் அங்கே வரும். அது என் நிமித்தம் உன்னை நீ அங்கே இழந்து அந்த பந்தங்களையும் சில நேரங்களில் அறுக்கிற அந்த பந்தங்களையும் சில நேரத்தில் என்னை தான் பின்பற்றணும். நீ கொடுமையாக ஸ்ட்ரிக்டாக என்னை பின்பற்றி வந்தீன்னா அங்கே நீ உன் ஜீவனை பார்ப்பேன், அதை ஆதாயப்படுத்தி கொள்வேன். அடுத்தது லூக்கா 17 சொல்கிறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பேசேஜ். 17 அதில் சொல்கிற இது பார்த்தீங்கன்னா 28 வசனத்துலேருந்து சொல்லப்படுறத பார்க்கலாம். படிக்க வேண்டியது அந்த இது 2 வருகை வர்றதை பற்றி அவர் பேசுகிறார். 2 வருகையில் எப்படி இருக்கிறாங்க? நான் வரும்போது நோவா காலத்தின் போல இருக்கும். என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நோவா காலத்தில்? அவர்கள் புசித்து குடித்து கல்யாணம் பெண் கொண்டு பெண் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதான் வாழ்க்கை. வாழ்க்கை தான் சுயமய கொண்ட வாழ்க்கை. ஆதாமிலிருந்து வாழ்க்கை தான் அவ்வளவுதான். சாப்பிட்டோமா, குடித்தோமா, கல்யாணம் பண்ணோமா, புள்ள குட்டிங்களை பார்த்தோமா, இதான் வாழ்க்கை. பிரளயம் வந்து அவர்களை வாரி கொண்டு போற வரைக்கும் உணராம இருந்தாங்க. என்ன இந்த வாழ்க்கை தத்துவத்தை உணராம இருந்தாங்க. பிரளயம் வந்து வாரி கொண்டு போற வரைக்கும் இப்படிதான் வாழ்ந்தாங்க. எல்லாம் அழிஞ்சாங்க. அடுத்ததாக 29 வசனத்துல சோதோம் குமாரா உதாரணத்துக்கு எடுக்கிற, கந்தகமும் அக்கினியும் பரலோகத்திலிருந்து வந்து எல்லோரையும் அழித்தது. 32 வசனத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு இன்ட்ரெஸ்டிங், லோத்தின் மனைவியை நினைத்து பாருங்க. அதுக்கப்புறம் இன்பங்களும் புசித்து குடித்து வாழ்ற வாழ்க்கைனா எல்லாமே இதை கெட்டியா புடிச்சுக்கிட்டு இருந்த நோவாவின் மக்கள், இதை புடிச்சுக்கிட்டு இருந்த சோதோம் குமார மக்கள், இதை விடமாட்டேன்னு இருந்த மரண பிடியில இருந்த ஒரே உதாரணத்தை எடுக்கிறார். லோத்து மனைவி, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியல, லோத்து மனைவிக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, அழிய போதுன்னு தெரிஞ்சிச்சு. வெளியே கூட கொட்டு வந்துட்டாங்க, நெருப்பே வந்துகிட்டு இருக்கு, கந்தகமும் அக்கினியும் அவன் கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த குரங்கு மாதிரி அதை விட்டு வர்றத பிடிக்கல. அது நல்ல உதாரணம் குரங்கு. அந்த கலக்கா கொட்டையை விட்டு வர்றதுக்கு பிடிக்கல. என்ன பண்ணிச்சது? வெளியில சரீரமாக ஓடி வந்தாலும் மனசெல்லாம் அங்கே தானே இருக்கு அப்படின்னு எந்த அளவுக்கு உலகத்திலேயே மெய்மறந்து போனா லோத்தின் மனைவியை நினைத்துப்பார். உலகந்தான் எல்லாமே எனக்கு கெட்டியா பிடிச்சிருந்ததுன்னா அதை நினைத்துப்பார். அப்படித்தான் திரும்பி பார்த்துச்சு. உள்ளே வந்தாலும் திரும்பி பார்த்துச்சு. அங்கேயே எல்லாருக்கும் உதாரண சிதறமாக ஒரு சிலையா மாறிடுச்சு, கல்லா மாறி போச்சு இல்லைங்களா. இந்த உலகந்தான் எல்லாமேனு பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பாருங்களா, நோவாவின் காலத்தின் போல் பிரளயம் வர்றவளுக்கு அங்கதான் சொல்றாரு, இப்படி உன் ஜீவனை காப்பாற்றணும்னு இந்த உலகத்துல நினைச்சின்னா இழந்துதான் போறோம், இழந்துதான் போவேன். இந்த கற்பனை, இந்த வாழ்க்கை தத்துவம் வந்து இந்த 4 காஸ்பல்ஸ்ல திருப்பி திருப்பி ஒரே சத்தத்துல நமக்கு வருதுங்க. இங்க அதை கொண்டு வராரிய சீசத்துவ நிபந்தனை உங்களுக்கு கஷ்டம், ரொம்ப ஹை, ரொம்ப கஷ்டம்னு நீ நினைச்சு உலகத்துல நீ என்னத்தை காப்பாற்ற போறியோ, இது பண்ண முடியாத ஆண்டவரே, ஏன்னா என் வயசு, ஏன்னா என் பிள்ளைங்க, ஏன்னா என் வேலை, ஏன்னா அதெல்லாம் நீ என்ன காரணம் சொல்லி போறியோ அது மிகுந்த சாபமாய் போய் அதை இழந்துதான் நீ போக போற. You will lose it. அது மாத்திரம் இல்லாம நித்திய ஜீவனை நீ அடைய போறதில்ல, நித்திய ஜீவனை அடைய போறது. ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஆண்டவர் வந்து இவங்களை ஏன் ஆதாம் ஏவால ஏன் ஏதேன் தோட்டத்துல துரத்தி விட்டார் தெரியுமா? ஒரு காரணம் என்ன போட்டிருக்கு தெரியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவங்க வந்து தங்க கையை போட்டு ஜீவ விருட்சத்தை பிடிச்சி சாப்பிட போறாங்கன்றதுக்காக துரத்து விட்டார் தெரியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் போட்டிருக்கிறார். ஏன் அந்த சுயநல வையை கொண்ட சீர்கட்ட வாழ்க்கை நிலையில அவங்க ஒருபோதும் நித்திய ஜீவன் அடைய முடியாது. நோ ஆக்சஸ் ஒரு இது பட்டயத்தை போட்டு துரத்தி விட்டுட்டார். இயேசு என்ன சொல்றார், நீங்க உனக்கு நித்திய ஜீவன் என்னுடைய ஒரு அனுபவம் ஒரு ஸ்மெல்லு கூட கிடைக்க முடியாது, நீ உன்னை நீயே வெறுத்து சிலுவை எடுத்துக்கிட்டு நீ வரல, இதுதான் அதை வெறுத்து நீ வரணும் வரணும். பாருங்களேன் இதை பவர்ஃபுல் மோட்டிவ் இல்லை, இதாங்க முதல் காரணம். ஏன் அந்த சிலுவையை எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே வெறுத்து இயேசு பின்னாடி வரணும்? அதை பண்ணாமல் நீ என்ன ஆல்டர்னேட்டிவ் உனக்கு இருக்கு, வேற என்ன செய்யலாம் நீ பார்க்குற? எதை செஞ்சாலும் அது சாபமாக தான் போகும், இழந்து தான் போகும். வேற எது செஞ்சாலும் பைத்தியக்காரத்தனம் தான், பைத்தியக்காரம். இது வாழ்வா சாவான்றது ஒரு காரியம், நித்திய பாரத்தை இந்த சாய்ஸ் மேலே போடுற நித்திய பாரமே இருக்குது. பழைய காலத்தில் ஒரு இது உங்கள் சாய்ஸ்ன்னு வரும், இது உங்கள் சாய்ஸ். உன் ஜீவனை காப்பாற்ற பார போறியா, நீ இழக்க போற. உன் ஜீவனை நீ இழக்க போறியா இயேசுவின் நிமித்தம், அது காப்பாற்றப்பட போறோம். எது நீ முடிவு படிக்க, மரணத்தையும் ஜீவனையும் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறார், தீமையோ நன்மையோ உங்களுக்கு முன்னாடி வைக்கிறார். அது முடிவு பண்ணவங்க யாரு? பாஸ்டர் இல்லை, நீங்க ஒவ்வொருத்தர் தான். இன்னமே வாழ போற வாழ்க்கை நான் என்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கிட்டு இயேசு பின்பற்றி வரப்போறேன் பண்ண போறியா, இல்ல இதை கேட்டுட்டு அடுத்த வாரம் விட்டுருவோம் நீ இருக்க போறியா? உன் சாய்ஸ். எதை காப்பாற்ற நினைக்கிறார்? ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறார், இது உங்கள் சாய்ஸ், இது உங்கள் சாய்ஸ். மேத்யூ ஹென்றி சொல்றாரு, ஒவ்வொரு சிந்திக்கிற மனிதனையும் இதை சிந்தித்து பார்க்கட்டும், இதுல ஆலோசனை பெறட்டும், தன் மூளைக்கு தான் பேசட்டும். நம்மளே பேசிக்கணும், இதை யோசிச்சு பாரு, நல்லா யோசிச்சு இது சொல்லிப்பாரு. இது இயேசுவை மறுத்து இயேசுடைய டிமாண்ட்ஸை மறுத்து வாழ்க்கையில் சாதிக்க போறது ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து தன்னோடு பேசிக்கிட்டோம், இந்த முடிவை எடுக்கட்டும். நித்தியத்தின் பாரமே இந்த முடிவில் அடங்கியிருக்கு. பரிசுத்தாவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும் இந்த நிபந்தனையை நம்ம நிறைவேற்றுவதற்கு. ஓகே, இது முதலாவது இழந்து ரட்சிக்கும் வாழ்க்கை தத்துவம். இதுவே போதும், ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுன்ற மாதிரி. ஆனால் நம்ம சுயத்தில் எந்த அளவுக்கு மூழ்கி போயிருக்கிறோன்னா, நாலு சூடு போட்டாலும் பச்சிருது இல்லை. அதனால தான் நாலு சூடுக்காவது கொடுக்க பார்க்குறாரு. பாருங்களேன் ரெண்டாவது சூடு என்ன, ரெண்டாவது சூடு ஏன் நான் என்னை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கிட்ட அவரை பின்பற்றி வரணும்? நான் கொடுத்துருக்கிற பதில், ஆதாயமா நஷ்டமா? பதிலளிக்க முடியாத கேள்வி. ஆதாயமா நஷ்டமா, என்ன பதில்? அதுக்கு பதிலே கொடுக்க முடியாத ஒரு கேள்வி. 26வது வசனத்தில், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எல்லாத்தையும் வாழ்க்கையில நான் ரொம்ப கால்குலேட் பண்ணி செய்யறவங்க அப்படிதான் சொன்னீங்களா இருக்கிறீங்க. எதை செஞ்சாலும் இது எவ்வளவு லாபம் இது எவ்வளவு நஷ்டம்னு தானே பார்த்து செய்யுது இல்லைங்களா? நஷ்டம் வர காரியத்தை ஏதாவது செய்வீங்களா நீங்க? இல்ல, யாருமே செய்ய மாட்டேன். எங்க கம்பெனிலையும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி இது செஞ்சோன்னா எவ்வளவு லாபம் வரும் அனாலிசிஸ் பண்ணும். ரிட்டர்ன் ஆன் பிஎன்எல் என்னுவாங்க, ப்ராஃபிட் லாஸ், ப்ராஃபிட்ட போட்டு எவ்வளவு லாஸ் ஆகுது பாரு, கடைசியில முடிஞ்ச பிறகு கணக்கு போட்டு பாரு, ப்ராஃபிட் வருதா இல்லைன்னா அது செய்யாது இல்லைங்களா? அது செஞ்சு எல்லா மனுஷன மைண்ட்லயும் அதான் செய்யுது. இயேசுடைய டிவைன் ப்ராஃபிட் லாஸ் பிஎன்எல் ஷீட்டை பாருங்க, அவர் போட சொல்ற, நம்மள பண்ண சொல்ற. ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும், இது ஒரு ஆதாயம் பாருங்களா, ஆதாயம் நஷ்டம். அக்கௌண்டன்சி வார்த்தைகள், அக்கௌண்ட்ஸ்ல என்ன அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இல்லையா, அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் நீங்க போடுங்க. ஓகே, ஒரு அவரு ஒரு அப்ஜெக்ஷன் எதிர்பார்க்கிற, ஆண்டவரே இப்படி எல்லாம் நான் உங்க பின்னாடி வந்தேன்னா எவ்வளவு லாஸ் எனக்கு, உலகத்துல நான் எவ்வளவு ஆதாயப்படுத்தி இருக்கலாம் ஆண்டவரே, நான் அதை லாஸ் ஆகணும், என் பேர் போகும், என் புகழ் போகும், சொத்தில் போகலாம், ஒருவேளை எனக்கு பாப்புலாரிட்டி போகலாம், நான் பெரிய ஸ்டாரா வந்திருக்கலாம் இந்த உலகத்துல, நான் பெரிய மியூசிஷியன் ஆகணும், என்னன்னு இதெல்லாம் விட்டுட்டு வர சொல்றீங்களே, எவ்வளவு லாஸ் ஆண்டவரே. ஓகே, ஏசு சொல்றாரு, ஓகே ஒரு அக்கௌண்டன்ட் வேலை கொடுக்குறவனுக்கு பண்ணிப்பாரு, உனக்கு ஒரு ஷீட் கொடுக்குறேன், பெரிய ஷீட் அது, எவ்வளோனா எழுதலாம். சில பேர் வீட்டுடைய மளிகை சாமான் முடியவே முடியாது, வந்துகிட்டே இருக்கும் லிஸ்ட்டு, எவ்வளோ இது முடியுமா இல்லை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட், மளிகை சாமான் லிஸ்ட்டு போடு, ஒரு பேப்பர், பெரிய பேப்பர், ஒரு லைனை நடுவில் போட்டு, இந்த பக்கம் ஆதாயம் இந்த பக்கம் நஷ்டம், இந்த ஆதாயத்தில் என்னென்ன இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் என்னென்ன இருக்க முடியும் யோசிச்சுங்க. நானே யோசிச்சு நைட்டெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேங்க, என்னென்ன ஆதாயம் முதலாவது இந்த உலகத்தில் நான் என்ன அடைய முடியுங்க? பெரிய பேர், புகழ், பேருனா பேர், என்னுடைய பேர் இந்த உலகத்தில் எவ்வளோ அளவுக்கு அடைய முடியும், பிரிஸ்டீஜ், மனிதர்களுடைய புகழ்ச்சிகள், மனிதர்களுடைய பேர் கைத்தட்டல், மனிதர்கள் என்னை புகழ்றது. சும்மா நான் ஒரு ஒரு வீடியோ வய போட்டேன்னா போதும், ஒரு செகண்ட்ஸில் 5 மில்லியன், 10 மில்லியன், 20 மில்லியன்ஸ் பார்ப்பாங்க, செகண்ட்ஸில் பார்ப்பாங்க. யூடியூபே கிராஷ் ஆன போல இருக்குது என் வீடியோ பார்க்கறதுக்கு. ஸ்டாப், நீங்கள் வீடியோ அவ்வளோ ஃபேமஸ்ண்ணே ஃபஸ்ட்டு பாருங்க. அப்படி நீங்கள் வந்துட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஹெட்லைன்ஸ் பாடி, அந்த அளவுக்கு ஃபேமஸ். அது ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் உங்களை ஃபாலோ பண்ணாதவங்க யாரும் இல்லை, எல்லாரும் ஃபாலோவர்ஸ் தான் உங்களுக்கு, அவ்வளோ ஃபேமஸ். உலகத்தில் உங்களை மாதிரி ஒரு பேர், நீங்கள் சொல்கிற வார்த்தையில் தான் ஒவ்வொரு தேசத்துலையும் எலெக்ஷன் எப்படி நடக்கும். நீங்கள் ஒருத்தர் ஓட்டு போடணும்னா ஊரே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அவ்வளோ பேர் புகழ் உங்களுக்கு. யோசிச்சுப்பா, அப்படி வந்துட்டீங்கன்னு வச்சுக்குவோம், அதை போட்டுக்கோங்க. ஓகே, அதை நீ போட்டுக்க, அது உனக்கு ஆதாயம். அந்த அளவுக்கு நீ வந்துட்ட, பெரிய பாப்புலாரிட்டி. நீ அடுத்தது வேற என்ன உலகத்தில் ஆதாயம்? பணம். எவ்வளோ பணங்க வேணும் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸில் போடுங்க, லிஸ்ட்டில் போடுங்க. எவ்வளோ பணம்? 10 கோடி போதுமா? என்ன இல்லையா திரிக்கிறீங்க நீங்கள், எவ்வளோ கோடி போடலாம் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன கோடிக்கு அப்புறம் என்னங்க இருக்குது? பில்லியன் இல்லைங்களா, பில்லியன். மில்லியன் வந்து 10 லட்சம், கோடி வந்து 100 லட்சம் இல்லைங்களா. இப்போ 1 கோடி இல்லை 10 கோடி, 10 கோடி, 10 கோடிக்கு அப்புறம் பில்லியன். பில்லியனுக்கு அப்புறம் என்ன இருக்குது அது தெரியுமா? ட்ரில்லியன். ட்ரில்லியனுக்கு அப்புறம் என்ன இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோதானா? என்னங்க அவ்வளோதானா வேணும் உங்களுக்கு? இன்னும் ஆதார் நம்பர் இருக்குங்க. ட்ரில்லியனுக்கு அப்புறம் குவாட்ரில்லியன் இருக்குது, குவின்ட்ரில்லியன் இருக்குது, செக்ஸ்டிலியன் இருக்கு, செப்டிலியன், ஆக்டிலியன், நான் இல்லியன், டெசிலியன், அடுத்த விஜிஸ்டிலியன், அதெல்லாம் நம்பர்ஸ் இருக்கு, எவ்வளோ நம்பர்ஸ். கடைசியில் உலகத்திலே பெரிய நம்பர் எது தெரியுமா? கூகா, கூகுள் இல்லை, GOOGOL, கூகா. ஒரு நம்பருக்கு அப்புறம் 100 சைபர். இந்த உலகத்தில் இருக்கிற மண் கூட அணுக்கள் கூட அவ்வளோ இல்லையா, அவ்வளோ பணம் உங்கள் பேங்க்கில், பேங்க் பேலன்ஸ் எடுத்துக்காங்க, போட்டுருங்க அது உங்கள் லிஸ்ட்டில். இதெல்லாம் ஆதாயம் உங்களுக்கு. வேறு என்ன? பவர். இந்த உலகம் என்ன கொடுக்க முடியும்? பவர். என்ன பவர் வேணும் உங்களுக்கு? இந்த ஏரியா வார்டு பத்மா ரெட்டி வார்டு கார்பரேட்டர் உங்களை பண்ணால் போதுமா? இல்லை, அதெல்லாம் ரொம்ப சின்னது. ஒரு என்ன, இந்த கான்ஸ்டிடுவன்சி எம்எல்ஏ ஆயிடுறேன், அதுவும் சின்ன. ஓகே, சிஎம்ஏ பண்ணிடுவோம், சிஎம் அதுவும் பத்தில், இல்லை பிரைம் மினிஸ்டர் பண்ணிடுவோம் விடுங்க. சில பேருக்கு பதவி வெறி வந்துச்சுன்னா நிற்காது அது, இல்லைங்களா? பவர். இன்னும் வேறு என்ன வேணும்? அது பிரைம் மினிஸ்டர். இப்போ தான் US எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, உலகத்துலேயே சூப்பர் பவர் இல்லைங்களா? ஜோ பைடன் வந்துட்டார், டொனால்ட் ட்ரம்ப் போயிட்டு, ஒருவேளை உங்களுக்கு கொடுத்துருவான் அந்த இடத்த, நீங்கள் தான் US பிரசிடென்ட். சில பேருக்கு அது கூட பத்துறது இல்லைங்க. அதுதான் நான் ஒரு பதவி யோசிச்சிருக்கிறேன். யுனைடெட் நேஷன்ஸில் வந்து உலகத்திலே இருக்கிற நாடுகள் வந்து 193 நாடுகள். அந்த யுனைடெட் நேஷன்ஸ் கூட, அந்த யுனைடெட் நேஷன்ஸ்க்கு நீங்கள் பிரசிடென்ட். எப்படி இருக்கும் பாடா? ஐ எம் த பிரசிடென்ட் ஆஃப் 193 கண்ட்ரிஸ். போட்டுக்கிறதுல என்ன இருக்குங்க? ஆதாயம், அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஓகே, சொத்து வேணும். சொத்து எவ்வளோ வேணும்? நம்ம ஊரில் ஒரு சைட்டே 1 கோடி ரூபாய். எவ்வளோ சொத்து வேணும் உங்களுக்கு? லிங்கராஜ்புரத்தை உங்கள் சொத்தாக கொடுத்துடலாமா? லிங்கராஜ்புரம், லிங்கராஜ்புரம் சின்னதுங்க, கொஞ்சம் பெருசாக பார்த்து கொடுங்க. ஓகே, பெங்களூர் உங்கள் சொத்து, இல்லை ஒரு இந்தியாவே எடுத்துக்கோங்க, உலகமே அவங்க சொத்து போட்டுக்க. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திட்டோம், படுத்திட்டான் அவன், உலகமே அவன் சொத்து படுத்திட்டான். இதெல்லாம் போட்டுட்டு வரோம், இந்த பக்கம் ஆதாய ஷீட்டில் போட்டு வரோம். அடுத்தது என்ன வரும்? வேற என்ன என்னென்னவோ இருக்குங்க உலகத்தில். உலக சரீர இன்பங்கள், மனது இன்பங்கள், இருதய இன்பங்கள் உலகத்தில். ஆஹா, என்டர்டெயின்மெண்ட் எவ்வளோ எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட். IMDB ரேட்டிங் 9 மேலே இருந்துச்சுன்னா நல்ல மூவிஸ், அதெல்லாம் பார்க்க வேண்டிய மூவிஸ். அந்த மூவிஸ் எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள், எல்லாம் மல்டிப்ளெக்ஸில் உங்களுக்கு ஃப்ரீ சீட். என்டர்டெயின்மெண்ட்டாக என்டர்டெயின்மெண்ட். இந்த உலக ப்ளஷர்ஸ், ஃபேஷனுடைய ப்ளஷர்ஸ், உலகத்தில் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரி, உலகத்தில் இருக்கிற டாப் காஸ்மெட்டிக்ஸ் ஜுவல்லரி துணிக்கடைகள் உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் பண்ணணும்னா வீடியோவில் பார்த்து அனுப்புனா அது வந்துடும், நீங்கள் போட்டுக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு ஸ்டைலில் போடலாம், அது உங்களுக்கு, போட்டுக்கோங்க அதெல்லாம். இன்னும் வேறு என்ன ப்ளஷர்ஸ்? ட்ராவல் ப்ளஷர்ஸ் இருக்குது, லக்ஸரி இருக்குது. உலகத்தில் பெரிய, நம்ம இந்தியாவில் பெரிய ஹோட்டல் நான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ராம்பாக் பேலஸ் ஜெய்ப்பூரில் இருக்குது, 7-ஸ்டார் ஹோட்டல். அந்த மாதிரி தண்ணியில் மெதுக்கிற ஹோட்டல் மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும் போய் பார்க்கணும். அது அந்த ஹோட்டல் எனக்கு, அப்படி போட்டுக்கலாம். வேறு என்ன, வேறு என்னங்க இன்பங்கள்? செக்ஸ் ஒரு இன்பம் இல்லைங்களா. சாலமனுக்கு என்னங்க ஆயிரம் இது, நமக்கு தான் 133 தேசங்கள் இருக்கு, அது ஒவ்வொரு தேசத்துலயும் 1000 பெண்ணுங்கள், 200,000 மனைவிகள் போட்டுக்காங்க. அது என்ன போடுங்க, என்ன உலகம் முழுவதும் வாட்டர்ஸ் வேற என்ன சாப்பாடு இன்பங்கள் எல்லாம் போட்டுக்காங்க, எல்லாம் போட்டுக்காங்க, எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் என்ன ஆதாயம், இவ்வளோ போட்டு லிஸ்ட் போயிட்டே இருக்குது, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போயிட்டே இருக்குது, எவ்வளோ பெரிய லிஸ்ட் வர யோசிச்சு பாருங்க, போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் போட்டாச்சு, இதெல்லாம் ஆதாயம், இந்த பக்கம் நஷ்டம். ரெண்டே வார்த்தைகள், இழந்த ஆத்மா, இழந்த ஆத்மா. இது ரெண்டையும் கூட்டி கலைச்சு பாருங்க. மேக்ஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க வாழ்க்கையில? பெரிய அல்ஜிப்ரா சில பேர்லாம் பண்ணியிருக்க முடியாது, நான்லாம் பண்ணியிருக்கிறேன். எனக்கெல்லாம் வேர்த்து கொட்டவும் முடியலாம், நிற்கும் பதில் வரலையே அப்படி எப்படி எப்படின்னு ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு அது ஈஸியாக இருக்கலாம், அப்படியே அப்படி இருக்கும். மேக்ஸ் வாழ்க்கையிலே எந்த மேக்ஸை பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ, இந்த தெய்வீகமான கால்குலேஷனை பண்ணே பண்ணணும், நீங்கள் பண்ணே பண்ணணும். இதெல்லாம் போடுங்க, ரெண்டு வார்த்தைகள் இழந்த ஆத்துமா, இதெல்லாம் போட்டு என்ன லாபம் கடைசியிலன்னு ஒரு முடிவுக்கு வாங்க. பண்ண சொல்றாரு, அதான் கேள்வி கேட்கிறாரு பாருங்களேன். அக்கௌண்டன்சி வேலை கொடுக்கிறாரு உங்களுக்கு. மனுஷன் உலகம் முழுவதையும், நான் சொன்னதெல்லாம் அதுல வந்துச்சு, உங்களுக்கு வேடிக்கையா சிரிக்கலாம், அதான் போட்டிருக்கிறாரு. எல்லாம் பவர், உலகம் என்னன்னு அவனுக்கு கொடுக்க முடியும், எல்லாத்தையும் போடு. உலகம் முழுவதையும் ஹைப்பர்போல் மிகப்படுத்தி பேசுவது, அவர் பண்ணி பேசி இருக்கிறார், மிகப்படுத்தி பேசி ஆதாயப்படுத்தினாலும் படுத்திட்டேன்னு வச்சுக்குவோம், தன் ஜீவனை தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால், நஷ்டப்படுத்தப்பட்ட ஆத்மா ஆதாயப்படுத்தப்பட்ட முழு உலகத்தின் லிஸ்ட். கடைசியில் கணக்கு என்ன, கிராண்ட் டோட்டல் என்ன, ப்ராஃபிட் லாஸ் என்ன, ப்ராஃபிட்டா லாஸா, பதிலளிக்க முடியாத கேள்வி. இந்த ஒவ்வொருத்தரும் அந்த கணக்கை போட சொல்ற, என்ன போட சொல்ற, அப்பாடி ஆத்மா நஷ்டப்படுத்தின ஆத்மா. நம்ம சாமனை முடிக்கணும், உங்களுக்கு நான் எப்படி அதை இலக்கி சொல்றது, ஆத்மத்தின் மதிப்பு என்னன்னு தெரியுமா, நஷ்டப்படுத்தப்பட்ட ஒரு ஆத்மானா என்ன நமக்கு தெரியுமா. இந்த உலகத்திலேயே அண்டர் சராசரத்திலேயே நஷ்டப்பட்ட ஒரு ஆத்மாவோட பெரிய இழப்பு வேற இல்லைங்க, வேற இல்லவே இல்லை, அதுக்கு ஒப்பு உயர்வு இல்லவே இல்லை. நஷ்டப்படுத்தின ஆத்மா எந்த பிரசங்கியும் அதுக்கு சொல்லவே முடியாது, முழு உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும். ஒரு ஆத்மா, இழந்த ஆத்மா இருக்கிற மனுஷன் அந்த உலகத்தை அனுபவிக்கவே முடியாதுங்க, அனுபவிக்கவே முடியாது. ஏன், இந்த உலகத்திலே ஒரு உதாரணத்தை நம்ம யோசிச்சு பார்ப்போம், வேகமாக முடிக்கிற. ஒரு மனுஷன் பெரிய பணக்காரன், சொத்துனா சொத்து, என்ன முடியாத சொத்து. திடீர்னு அவருக்கு லங் கேன்சர் வந்துருச்சு, லங் கேன்சர், மூச்சு விடுறது கஷ்டம், விரும்பலா இருந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறாரு மனுஷன், எவ்வளோ சொத்து, எண்ணி முடியாத, அனுபவிக்க எவ்வளோ அனுபவிக்கலாம், ஆனால் எல்லாம் மூச்சு விட முடியாது. அந்த மனுஷன் அந்த சொத்தெல்லாம் என்ன எப்படி பார்ப்பாரு, உலகத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஹெல்த் இஸ் கிரேட்டர் தென் வெல்த், ஹெல்த்தை பார்த்துக்கணும்னுவாங்க. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஹெல்த்து போயிடுச்சு, ஹெல்த்து போயிட்டு அவ்வளோ சொத்து இருந்து, அவ்வளோ பணம் இருந்து, அவ்வளோ வசதி இருந்து, என்னால் மூச்சு விட முடியலையே, எனக்கு இரும்பலாக வருது, நான் அந்த பணம் இருந்து எனக்கு என்ன லாபம், ஹெல்த்தை வச்சே கம்பேர் பண்ணி பார்த்தா லாபம் இல்லைன்றாங்களே. சில பேர் வந்து அந்த மனுஷன் ஒருவேளை சொல்லலாம், அந்த வழியை அனுபவிச்சு என் சொத்து பத்து எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றையா, இந்த கேன்சர் சுகமானா போதும், என்னால் மூச்சு விட போதா போதும், எதுக்கு கொடுக்குறேன்றான், ஹெல்த்துக்கு. திருப்பி அவனுக்கு உடம்பு சரியெல்லாம் போகாது, திருப்பி அவன் ஒரு நாள் சாகதானே போகிறான், இந்த சாகக்கூடிய அழியக்கூடிய ஹெல்த்துக்கே அவன் எல்லாத்தையும் கொடுக்குறான்னா, நித்திய நித்தியமாக அழியாத சாகாமை உள்ள ஆத்மா எவ்வளோ விலை உயர்ந்தது, அதை இழந்து போயிட்டா. ஹெல்த் இழந்து போனாவே இதெல்லாம் யூஸ்லெஸ்ஸாக போயிடுது, ஆத்மா இழந்து போனால் என்ன இருந்து என்ன லாபம், உங்களுக்கு புரியுதுங்களா. ஒரு கம்பேரிட்டிவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இழந்த ஆத்மானா நமக்கு என்னன்றத மதிப்பிடக்கூட யோசிக்கக்கூட நமக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லை. இழந்த ஹெல்த்துக்கே அவ்வளோ பெருசுன்னா ஆத்மா எவ்வளோ பெருசுங்க. அவனால் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஐயோ இழந்த ஆத்மா அனுபவிக்கக்கூடிய வேதனை நித்தியம், இந்த உலகத்திலேயே எந்த சந்தோஷம் ஆத்மாக்கு இல்லை. ஏன்னா இழந்த ஆத்மா இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் சந்தோஷமா இருக்கா, வரும் பரலோகத்திலையும் நித்தியத்திலையும் அந்த இழந்த ஆத்மா இயேசு சொல்ற வார்த்தைகளா, அந்த கெஹனா அண்ணக்கூடிய சொல்லி முடியாத வேதனையில நித்திய அழுகையும் பற்கடிப்போம் புறம்பான இருளோ அங்க புழுக்களும் சாகிறது இல்லை, அக்கினியும் அவியாதுன்றது இல்லை. அந்த இழந்த ஆத்மா எல்லா நன்மைக்கும் தேவன்கிட்ட இருந்து நித்தியமா பிரிக்கப்பட்டு சபிக்கப்பட்டு, இந்த உலக வாழ்க்கையே சாபம், இன்னுமே எந்த நன்மையும் இல்லாம சபிக்கப்பட்டு இழந்த ஆத்மா அனுபவிக்கக்கூடிய வேதனை என்ன இருக்க முடியும்? அந்த நேரத்துல எது ஈடுகட்ட முடியும் பாருங்களேன். அதே ஒரு ஆப்போசிட்டா உங்களுக்கு சொல்றேன், ஒரு மனுஷன் இந்த உலகத்துல முழு உலகத்தையும் இழந்தான், அவன் ஆத்மாவை ஆதாயப்படுத்திக்கிட்டான பெரிய பிசினஸ் மேன. பவுல் அதானே சொல்ற, அதே வார்த்தையை தவறும் பயன்படுத்துற, கிறிஸ்துக்காக அனஸ்தவம் நான் இழந்தேன், எனக்கு கிறிஸ்து சாவு ஆதாயம். சேம் கமர்ஷியல் வேர்ட், ஆதாயம். ஏன் ஆதாயம்? உலகத்துல யாராவது ஆதாயம் பண்ணுவாங்களா? எல்லாம் அறுந்து போகும், உறவெல்லாம் அறுந்து போக முடியும், எல்லாம் பிச்சுக்கிட்டு மண்ணெல்லாம் வாரி போட்டு ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க, அது நஷ்டம். ஆனா தன் ஆத்மாவை ஆதாயப்படுத்திக்கிட்டவன் என்ன சொல்றான்? சாவு எனக்கு ஆதாயம், எல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன். என் ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கு முன்னாடி இந்த உலகமெல்லாம் குப்பை, அவ்வளோ அளவுக்கு மதிப்பு அந்த ஆத்மா. எனக்கு ஆதாயம், எனக்கு ஆதாயம்ன்ற உள்ள உலகத்தை நீங்க இழந்தாலும் ஆத்மாவை இழந்து அதை விட கிரேட் லாஸ் வேற இல்லைங்க, கிரேட் லாஸ் இல்லை. அதான் ரெண்டாவது காரணம், ஆயத்தமா நஷ்டமா? பதிலளிக்க முடியாது கேள்வி இல்லைங்களா, பதிலளிக்க முடியாது கேள்வி. ரெண்டு ஆர்குமெண்ட்ஸை நம்ம பார்த்துருக்குறோம், இதோடு நம்ம முடிக்கலாம். இயேசு தன்னைத்தானே வெறுத்து தன்னை பின்பற்றி வருகிறவருக்கு கொடுக்கக்கூடிய ரெண்டு பவர்ஃபுல் காரணங்கள். ஏங்க வரணும் எப்படி? ஏங்க இதை கேட்டுட்டு மறக்கக்கூடாது? ஏன்னா இழந்து ரட்சிக்கும் வாழ்க்கை தத்துவம், இழந்து ரட்சிக்கும் வாழ்க்கை தத்துவம். என்ன இல்லைன்னு சொல்லி நீ எதை நிறைவேற்ற போனாலும் இழந்து தான் போகும், இழந்து தான் போகும். வாழ்க்கையில நம்ம பார்த்துருக்குறவங்க ஒருத்தர் வந்து என் அனுபவத்தில் சொல்கிறேன், நான் இயேசுக்கிட்ட வர முடியாதுங்க, ஏன்னா வந்துட்டேன்னா எனக்கு மகள் இருக்கிறா, அவளை வந்து இந்துவில் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அதனால இயேசுக்கிட்ட வரமாட்டேன்ட்டார். கடைசியில் அந்த மகள் வந்து ஒரு மோசமான ரவுடியோடு ஓடி போய் வாழ்க்கையே கெட்டு போய் ஊரெல்லாம் அந்த மனுஷனுக்கு எதை காப்பாற்றணும், எந்த மரியாதையை காப்பாற்றணும் நினைச்சாரோ அந்த மரியாதையே இழந்து அவமானப்பட்டு போனார். இதுதான் நடக்கும் எப்பப்பார். இயேசுக்கு வரமாட்டேன்னு சொல்லி எதை தேடி போறீங்களோ அது சாபமாக தான் மாறும், அதை இழந்து தான் போவீங்க. இன்னொரு மனுஷன், நான் வரமாட்டேன், குடும்பத்தை காப்பாற்றணும், இந்த சபைக்கு போக முடியாது, உலக சபைக்கு போகணும்னு சொல்லி மனைவி பேச்சை கேட்டு போனார், குடும்பமே சின்ன பின்னாச்சு, பிள்ளைகளை இழந்தார், குடும்பத்தை காப்பாற்றணும். இதுதான் நடக்கும், நீ எதை காப்பாற்ற போறியும். இஸ்ரவேல் ஜனங்க என்ன நினைச்சாங்க, அந்த தேசத்து லெவல்லையும் உண்மைதான், எங்க ஆலயத்தை காப்பாற்றணும், இயேசு பேச்சு கேட்க முடியாது, அவர் நிபந்தனையை கேட்க முடியாது, எங்க தேசத்தை காப்பாற்றணும். நாங்க என்ன ஆச்சு, 37 வருஷம்தான் ஆலயம் சுக்குநூறா, ஒரு கல் மேல ஒரு கல் இல்லாம ஒளிஞ்சு போச்சு. 2000 வருஷம் தேசமே செதறப்பட்டு பாடுபடாத பாடுபட்டான். எதை காப்பாத்த நினைக்கிறாங்களோ, அவர் வார்த்தை ரொம்ப டேஞ்சரஸுங்க, நித்திய வெயிட் உள்ள வார்த்தை. அதை இல்லைன்னு தூங்கி எழுந்துட்டு இப்ப கேட்டுட்டு நீங்க இல்லைன்ட்டு போயிட்டீங்கன்னா நீங்க எதை தேடி போறீங்களோ சாபமா தான் மாறும், வாழ்க்கை தத்துவம் தான். அடுத்ததாக ஆத்மா இழப்பு, எது ஆதாயம்? இந்த மேக்ஸ் கால்குலேஷன் நீங்க பண்ணுங்க, நான் மேல் பார்வையாக தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், வீட்டில் போய் யோசிங்க, இதை தான் யோசிக்கிறேன். ஏன் அவர் கேள்வியாக கேட்குறாரு, உங்களை யோசிக்க வைக்கிறார், யோசிங்க. ஏசு ஆமாம், அவர் பின்பற்றணும்னா எல்லாம் இழந்து தான் வரணுன்றார், எல்லாத்தையும் இழந்து தான் வரணுன்றார். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவருக்காக ஏதாவது இழந்து வந்தோன்னா, அவருக்காக ஏதாவது நாம் நஷ்டம் அடைந்தோன்னா, அவர் சொல்கிறார், என் நாமத்தின் நிமித்தம் அவர் கொடுக்குற வாக்கு தத்துவம், வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது சொத்து விட்டவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்தரிப்பான். அவருக்காக லாஸ் லாஸே கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட், நூறத்தனையா வருகிற இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு தான் கூப்பிடுறார், தன் ஜீவனை இழக்கிறவன் அது ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் நம்ம கண்களை திறக்கட்டும், இந்த காரணங்களை ஆவியானவர் நம்ம இதயத்தில் அழுத்தி, நம்ம இந்த நிபந்தனைகளை பின்பற்றாதபடிக்கு இருக்கிற தடை என்ன யோசிச்சுப்பாங்க. நீங்க ஒவ்வொருத்தரும், சில பேருக்கு பெருமை இருக்கலாம், சில பேருக்கு லோத்துடைய மனைவி மாதிரி உலக ஆசை இருக்கலாம், உலகத்தை அந்த குரங்கு மாதிரி பிடிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதை ஆவியானவர் காஞ்சி அதை விட வச்சு நம்மளே நாமளே வெறுத்து அவரை பின்பற்றி சிலுவை எடுத்துக்கிட்டு அவரை பின்பற்ற உதவி செய்யட்டும், ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ண, நல்ல தேவனே, இந்த வார்த்தைகள் உள்ள ஆழத்தை ஞானத்தை மேல் பார்வையாவது பார்க்க பிரசங்கிக்க பேச எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ செஞ்சாலும் நாங்கள் சுய மயத்தில் மயங்கி இருக்கிற மக்கள், திருப்பியும் அந்த வாழ்க்கைக்கு தான் ஓடி போற மக்கள். ஆவியானவரே நீர் கிரியை செய்யாவிட்டா என் பிரசங்கம் வெறும் சத்தம்தான்ப்பா. உதவி செய்யுங்க, பேசுங்க, ஒவ்வொருத்தரோடு பேசுங்க. இந்த நாள் முதல் நாங்கள் மாறி வாழ உதவி செய்யுங்க. இந்த ஜபத்தை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
நான் போட்டிருக்கிற கடைசி பாடல் இருந்து